ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமத்துக்கு ஸ்தோத்திரம். தயவு செய்து அமர்ந்து கொள்ளுங்கள். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமத்துக்கு ஸ்தோத்திரம். வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவனுடைய வல்லமையும் மகத்துவமுள்ள நாமத்திலே வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து காப்பாராக. ஆமேன். என்னோடு கூட இந்த நாளிலும் தேவ செய்திக்கு ஆதாரமாக பிலிப்புக்கு எழுதின நிருபம், பிலிப்பியர் 4வது அதிகாரம் 13வது வசனம்.
என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு.
ஹல்லேலூயா. ஒரு விஷயங்களை நாங்கள் இந்த வேத வசனத்துக்கு ஒப்புக் கொடுப்போம். அன்பும் இரக்கமும் உள்ள எங்களுடைய நல்ல தகப்பனே, கர்த்தாவே, நாங்கள் உங்களை ஆராதித்தது போல குயவன் கைகளிலே எங்களை நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே, குயவனாகிய நீர் எங்களை வணையும்படிக்கு, உங்களுடைய வார்த்தையின்படி எங்களை வணையும்படிக்கு, ஆண்டவரே, சுய விருப்பு வெறுப்புகள் இன்றி உங்களிடத்திலே எங்களை முழுவதுமாய் நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். சுவாமி, எங்கள் வாழ்க்கையிலே எது நல்லது தீயது என்று எங்களாலே அறிந்து கொள்ள கூடாதவர்களாய் இருக்கிறோம். சுவாமி தேவரீர், சகல காலங்களையும் அறிந்திருக்கிற எங்களுடைய தகப்பனே, எங்களுடைய வாழ்க்கையிலே நன்மை எது தீமை எது என்று அறிந்து எங்களை நன்றாய் நடத்துகிற எங்கள் தேவரீர், இந்த நாளிலும் கூட உங்களுடைய வார்த்தையின் பிரகாரம் எங்களை நடத்தும்படியாய் ஒப்புக் கொடுக்கிறோம். எல்லாம் வல்ல இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே பிதாவே, ஆமே. இன்னொரு தடவை அதை வாசிங்க.
என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு.
ஹல்லேலூயா. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே, இங்கே உலகத்திலே மனுஷனை பலப்படுத்துகிறதுக்கென்று அநேக காரியங்கள் உண்டு. உணவுகள் உண்டு, மருந்து மாத்திரைகள் உண்டு, சூழ்நிலைகள் உண்டு இல்லையா, மனிதர்கள் இருக்கிறார்கள். ஆனால் பவுல் இங்கே அழகான ஒரு வார்த்தையை சொல்கிறார், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே. என்னை அடையாளம் காண்பிக்கிறார் எப்படின்னு சொன்னா, எந்த பலத்திலே நான் செயல்படுகிறேன் என்பதை பவுல் இங்கே அடையாளம் காட்டுகிறார். மாம்ச பலத்திலா, என்னுடைய அறிவிலா, ஆள் பலத்திலா, அல்லது வேற ஏதாவது ஒரு பலத்திலா, நான் எதிலே நான் அவைகளை செய்ய எனக்கு வல்லமை இருக்கிறது என்பதை பவுல் இங்கே சொல்கிறார். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு என்ன இருக்கான், பலன் இருக்கு. ஆனா கேள்வி என்ன, நான் செய்வேனா, செய்ய வேண்டுமோ? எனக்கு எல்லாம் செய்யறதுக்கு எனக்கு பலன் இருக்குது, ஆனா நான் இது செய்ய வேணுமோ? அதுதான் கேள்வி. இந்த கேள்விக்கு நாங்கள் இன்னைக்கு விடை காண வேணும். என்னை பலப்படுத்தினபடினாலே அதற்கு ஒரு காரணம் உண்டு இல்லையா. எதற்காக பலப்படுத்தினார் என்று சொல்லி இன்னைக்கு நாங்கள் தெரிந்துதான் இந்த இடத்தை விட்டு நாங்கள் வெளியே போக போறோம். ஹல்லேலூயா. விசுவாசிக்கிறவர்கள் ஹல்லேலூயா சொல்லுங்க. உங்களை பலப்படுத்தி இருக்கிறேன் நீங்கள் உணர்ந்து கொண்டீர்களானால் அந்த தேவனை மகிமைப்படுத்துங்க. ஹல்லேலூயா. சில பேருக்கு தெரியும், ஆனா எதுக்காக தெரியாது இல்லையா. பலப்படுத்துறது என்ன, பலப்படுத்தி இருக்கிறாரா, அப்படியான கேள்வி இருந்தா அதற்கும் இன்னைக்கு ஆண்டவர் விடை காண்கிறார். பவுல் அவரை பலப்படுத்தினார் என்று எதை வச்சு சொல்லுகிறார் என்பதை நான் ஒரு விஷயம் உங்களுக்கு நான் காண்பித்து விட்டு, அதுக்கு பிறகு ஒரு 3 காரியங்களை குறித்து உங்களுடையதும் என்னுடைய வாழ்க்கையிலும் ஆண்டவர் எதிர்பார்க்கிற காரியம் என்ன, எங்களை பலப்படுத்தி அதில் என்னத்தை எதிர்பார்க்கிறார் என்பதை நாங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் இல்லையா. ஆக இந்த நாளில் ஒரு வசனத்தை வாசிங்க என்னோடு கூட. கலாத்தியருக்கு எழுதின நிருபத்திலே 2வது அதிகாரத்திலே 7வது வசனத்தை வாசிங்க. கலாத்தியர் 2:7.
அதுவும் அல்லாமல் விருத்த சேதனம் உள்ளவர்களுக்கு அப்போஸ்தலனாய் இருக்கும்படி பேதுருவை பலப்படுத்தினவர் புறஜாதிகளுக்கு அப்போஸ்தலனாய் இருக்கும்படி என்னையும் பலப்படுத்தினபடியால்.
ஹல்லேலூயா. இங்க பாருங்க, ரெண்டு பேர் ஆண்டவர் பலப்படுத்தின விஷயத்தை இங்க வெளிப்படுத்துகிறார். சரியா, கொஞ்சம் நீங்க யோசிப்பீங்களா இருந்தால் அதுல உள்ள சில விஷயங்களை நீங்கள் புரிந்து கொள்ளலாம். இந்த வசனத்தை நன்றாக கவனிங்க. பொதுவாகவே இன்றைக்கு சொல்லப்படுற விஷயங்களை கொஞ்சம் நல்ல ஆழமாய் கவனிங்க. ஏனெண்டா இது ஒவ்வொருவருக்கும் உங்களுக்கு தனிப்பட்ட காரியமா வருது. இது யாரோருக்கு இல்லை, இங்க இருக்கிற ஒவ்வொருவருக்கும் தனிப்பட்ட முறையிலே தேவ ஆலோசனையாக வருகிறது. தயவு செய்து நீங்க அதை லூஸ் பண்ணாதீங்க. சரியா, கவனிச்சுக்கொள்ளுங்க. சொல்றார், வாசிங்க தம்பி. இருக்கா,
அதுவும் அல்லாமல் விருத்த சேதனம் உள்ளவர்களுக்கு அப்போஸ்தலனா இருக்கும்படி பேதுருவை பலப்படுத்தினவர்.
சரி பாருங்க, அதோட பாருங்க. இப்ப இங்க ஒரு முதலாவது ஒரு டைப் சொல்றார், விருத்த சேதனம் உள்ளவர்களுக்கு அப்போஸ்தலனா இருக்கும்படிக்கு யாரை அவர் தெரிந்து கொண்டாராம்? பேதுருவை தெரிந்து கொள்கிறாராம். பேதுரு யூதர் தான் இல்ல இல்ல, ஆனால் விருத்த சேதனம் உள்ள அந்த யூதருடைய முறைமையான வாழ்க்கைக்கும் பேதுருவனுடைய வாழ்க்கைக்கும் சம்பந்தமே இல்லை. நீங்க பலப்படுத்தினதுன்னு சொல்லி நீங்க ஒன்று அதை நீங்க அந்த வசனத்தை வாசிப்பீர்களானால் யார பலப்படுத்த வேணும்ன்ற ஒரு கேள்வியும் கேட்க வேணும். யார பலவீனமா இருக்கிறார்கள் தான் பலப்படுத்துவோம். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. அப்ப ஆண்டவர் என்னை பலப்படுத்தி இருக்கிறார்னு சொல்லிச்சுன்னா நான் எங்கேயோ பலவீனனா இருக்கிறேன் தான் அர்த்தம். ஹல்லேலூயா. ஆக பேதுருவை அவர் விருத்த சேதனம் உள்ளவர்களுக்காக அப்போஸ்தலனா இருக்கும்படிக்கு அவர் பலப்படுத்துகிறாராம். ஏன்னா பேதுருவனுடைய வாழ்க்கை நின்ற இடத்துல படுத்தி சாப்பிட்டு தட்டு இருக்கிற இடத்துல சாப்பிட்ட வாழ்க்கை. அது கை கழுவினாரோ இல்லையோ, சில நேரங்களில் இயேசு அவரை சந்திக்கும் போது துண்டை காணும் துணியை காணும்ன்ற நிலைமையில அவருக்கு நின்றவர் இல்லையா. ஆக பேதுருவனுடைய வாழ்க்கை ஒரு யூதருக்குரிய முறைமைக்குரிய ஒரு வாழ்க்கையே அல்ல. மீனவனும் தன் மனம் போன போக்கிலே வாழ்ந்த ஒரு மனுஷன். அப்படிப்பட்ட ஒருவரை, அதோட கல்லாதவர், அதாவது வேத பிரமாணங்களிலே அக்கறை காட்டாத ஒரு மனுஷன் இல்ல, அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ்ந்த பேதுருவை கொண்டு வந்து கை கழுவி எத்தனையோ ஸ்தானங்களை செய்து தங்களுடைய ஆச்சாரியங்களிலே வாழுகிற விருத்த சேதனம் உள்ள இஸ்ரவேலரை கட்டும்படிக்கு தேவன் தெரிந்து கொண்டார். ஹல்லேலூயா. தெரிந்து கொண்டது மாத்திரமல்ல, அவர் என்ன செய்தாராம்? பலப்படுத்துகிறார். ஹல்லேலூயா. இன்னைக்கு நீங்க உங்களுடைய தகுதி உங்களுடைய பலவீனத்தை நினைச்சு நீங்க கவலைப்பட்டு கொண்டு பயந்து கொண்டு இருந்தா ஆண்டவர் இன்றைக்கு உங்களுக்கு சொல்ற ஒரு காரியம் என்ன தெரியுமா? உங்களை தெரிந்து கொண்ட தேவனுக்கு உங்களை பலப்படுத்தவும் தெரியும். ஹல்லேலூயா. நீங்க எதுல எல்லாம் குறைவா இருக்கிறீங்க என்பது அவருக்கு நன்றாகவே தெரியும். அதுல எல்லாம் அவருடைய பலன் உங்களை ஆளப்போகிறது என்பது அர்த்தம். ஹல்லேலூயா. கவலைப்படாதீங்க. உங்களை அழைத்தவர் அவர் உண்மை உள்ளவர் இல்லையா. அவர் உங்களை தெரியாம அழைக்கவில்லை, அவர் உங்களுக்கு தகுதி இருக்கிறதுனால அழைக்கவில்லை. அவர் என்னை உங்களையும் தகுதி இல்லாதவர்களாய் கண்டே அழைத்தார், ஆனால் என்னையும் உங்களையும் தகுதிப்படுத்துகிறவருக்கு அவர் உண்மையும் வல்லமையும் உள்ள தேவனாயிருக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவருக்கே மகிமை உண்டாவதாக. இன்னைக்கு இருக்கிற எல்லாருமே அப்படிப்பட்டவர்கள் தான் இல்லையா. ஒருவரும் அதுக்கு விலக்கானவர்கள் கிடையாது. தயவு செய்து இதை நாங்கள் எங்களுடைய ஆத்துமாவிலே இந்த வெளிச்சத்தை கொடுக்க வேண்டும். நன்றா விளங்கிக் கொள்ளுங்க. இதை நாங்கள் ஆத்துமாவிலே இந்த வெளிச்சத்தை நாங்கள் அனுப்ப வேண்டும். ஏனென்றால் ஆத்துமா அறிவில்லாமல் இருப்பது தேவனுக்கு பிரியமில்லை. ஆக இப்படிப்பட்ட சத்தியத்தை நாங்கள் எங்களுக்குள்ளே நாங்கள் வெளிச்சம் காண்பிக்க வேண்டும். அதில் மித்தியத்தை வாசிங்க. பின்தொடர,
புறஜாதிகளுக்கு அப்போஸ்தலனா இருக்கும்படி என்னையும் பலப்படுத்தினபடியால்.
ஹல்லேலூயா. பாருங்க, இவர் யார் என்றால் சகலவித ஆச்சாரியத்தையும் கடைபிடித்து சகலவித யூதருக்குரிய தகுதிகளோடும் கூட எந்த விதத்திலையும் நியாயப்பிரமாணத்தின் படி ஒரு குற்றமும் சாட்டப்படாத ஒரு நபர். இப்ப இவர் எங்க கூட்டின்னு போறாரா? ஆண்டவர் புறஜாதிகளிடத்திலே கூட்டின்னு போறார். நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், உண்மையா சொல்லட்டா, ஒரு உண்மையான யூதன் உங்களுடைய வீட்டில் வந்து ஒரு போத்தல் தண்ணி கூட வாங்கி குடிக்க மாட்டான். அவ்வளவுத்துக்கு நுணுக்கம், அவ்வளவுத்துக்கு ஆச்சாரியம். அவன் வாங்குற சாமான எல்லாம் பார்ப்பான். அது தங்களுடைய ஐதியத்துக்குரிய கம்பெனியில இருந்து வந்தா தான் அதையும் வாங்கிக்கொள்ளுவான். விளங்கிக் கொள்ளுங்க. அப்படிப்பட்ட நுணுக்கம் பிடிக்கிற இவரை சரியா புறஜாதிகளிடத்திலே எந்தவித சட்டத்திட்டமும் இல்லாத ஒரு இடத்திலே கொண்டு போய் விடுகிறார். அதுக்கு இவரால் முடியாது. அதனால் இவர் என்ன செய்யறாராம், இவரை பலப்படுத்த வேண்டியதா இருந்தது. கை கழுவாம சாப்பிட வேண்டியதா இருந்தது. அஞ்சு தரம் தண்ணி கழுவுற இடத்துல இருக்கிறவர் தண்ணி இல்லாத இடத்துக்கு கொண்டே விட்டுட்டாங்க. தண்ணி இருந்தா தானே கை கழுவுவாய். இப்ப நீ தண்ணி இல்லாத இடத்துல இருந்தா நீ எப்படி சாப்பிடுவாய் பாப்போம். யோசிப்பா, நீங்களே யோசிங்க. தண்ணி இருந்தா தானே கை கழுவுவீங்க. தண்ணி இல்லாத ஒரு இடத்துல உங்களை கொண்டே விட்டாச்சு. இப்ப என்ன செய்வீங்க, பசிச்சா சாப்பிட்டு தான் ஆகணும், வேற வழி இல்ல. கழுவுறதுக்கு பதிலா கடைசியில விரலை நக்கிட்டு போயிடலாம் இல்லையா. ஆச்சாரியங்களினாலும் காரியங்களினாலே ரட்சிக்கப்படுகிறது அல்ல என்பதை தேவன் மனுஷனுக்கு விளங்கப்படுத்தும்படியாய் தேவன் பலப்படுத்துகிறார். அதுக்கு முதல் வசனத்தை வாசிங்க.
தாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும், வாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும். எவ்விடத்திலும் எல்லாவற்றிலும் திருப்தியா இருக்கவும், பட்டினியா இருக்கவும், பரிபூரணம் அடையவும், குறைவு படவும் போதிக்கப்பட்டேன்.
ஹலலூயா. பாத்தீங்களா, எப்படி இருந்த பவுல இப்ப எப்படியான ஒரு டீச்சிங்ல அவர் கொண்டு போறாருன்றதை கவனிங்க. எப்படி இருந்தாராம், நல்ல நுணுக்கம், தொட்டதுக்கெல்லாம் நுணுக்கம், வந்ததுக்கெல்லாம் நுணுக்கம், கை கழுவுதல், ஆசரி, அது இது எல்லாமே. ஆனால் இந்த 12வது வசனத்தில் அவர் சொல்றார், தாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும், வாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும், எவ்விடத்திலும் எல்லாவற்றிலும் திருப்தியாயிருக்கவும், பட்டினியாயிருக்கவும், பரிபூரணம் அடையவும், குறைவு படவும் போதிக்கப்பட்டேன். போதிக்கப்பட்டேன்னா என்ன, எதுக்கு போதிக்கிறது, போதிக்கிறது என்பது கிரியையில நடப்பிக்கிறதுக்கு. போதிக்கப்படுறது என்ன தெரியுமா, அதை நீங்க செயல்படுத்துறதுக்கு. சரியா, ஆரம்பத்தில் அனனியா சொன்னான், ஐயோ இந்த ஆளை போய் ஜெபிக்க சொல்லிங்களேன், இவருக்கு போயின்னு சொல்லி மற்ற அனனியா. அப்ப ஆண்டவர் சொன்னார், அதெல்லாம் எனக்கு தெரியுமாப்பா, நான் பிடிச்ச ஆளுன்னு எனக்கு தெரியும். ஆனால் புறஜாதிகள் மத்தியிலையும் ராஜாக்கள் மத்தியிலையும் சுவிசேஷத்தை அறிவிக்கிறதுக்காக அவரை பிடிச்சிக்கிறார். அவர் என்னென்ன பாடுபடணும்ன்றதை நான் அவருக்கு காண்பிப்பேன் அப்படின்னு சொல்லி சொன்னால், ஆண்டவர் எனக்கு போதிக்கும் போதே எனக்கு ஏற்படுகிற சோதனைகளை குறித்து எனக்கு சில வெளிப்பாடுகளையும் கொடுக்கிறார். எதற்காக, நான் அதை தாங்கிக் கொள்ளும்படிக்கு. அது பிராக்டிக்கலா என்னுடைய வாழ்க்கையில வரும்போது அதை நான் நேருக்கு நேராய் சந்திக்கும்படிக்கு தேவநாமம் மகிமைப்படும்படிக்காய். ஹல்லேலூயா. பாருங்க, அவர் உங்களை சும்மா திர்கதியா விடல, துணியிலிருந்து சொல்லி ஒரு ஐஸ் தண்ணிக்குள்ள உங்களை தூக்கி போடல இல்லையா. ஆண்டவர் வந்து நம்முடைய வழிகளை எல்லாம் சொல்லிக் கொடுக்கிறார். அதான் சொன்னேன், கண்மேலே உன் கண்மேலே என் கண்ணை வைத்து உனக்கு நான் ஆலோசனை சொல்லுவேன். ஆண்டவர் எப்படி அந்த வழிகளை பார்க்கிறார், அந்த பிரச்சனையை எப்படி நோக்குகிறார் என்பது குறித்ததான விளக்கங்கள் உங்களுக்கு சொல்லப்படும். அநேக நேரங்களில் நாங்கள் செவித்துணவு உள்ளவர்களா இருக்கிறபடினாலதான் அந்த ஆலோசனைகள் எங்களுடைய காதில் வந்து ஏறுறதில்லை. ஆனால் ஆண்டவர் பேசிக்கொண்டே இருக்கிறார் என்பது மட்டும் உண்மை. ஹல்லேலூயா. சொல்லாமல் அவர் ஒன்றையும் செய்யார். நினிவேக்கு நினிவையை அழிக்கிறது அவ்வளவு அவ்வளவு அநியாயம் உள்ள நினிவைய அவர் எப்பவோ செய்திருக்கலாம் இல்லையா. சோதோம் குமாரா அழிக்கிறத குறிச்சு விண்ணப்பம் பண்ணுகிற ஆபிரகாம் இடத்துல போய் சொல்ல வேண்டிய அவசியம் என்ன? ஆண்டவர் வெளிப்படுத்துகிறார். ஏனென்றால் எதையுமே சொல்லாமல் செய்யறதுக்கு அவருக்கு விருப்பம் இல்லை. அவ்வளவு இரக்கம் உள்ள தேவனவர். ஹல்லேலூயா. என்னையும் உங்களையும் அவர் பயன்படுத்தும் போது என்னையும் உங்களையும் அவர் தயார்படுத்துகிறார். இந்த மாதிரியான யுத்தங்களுக்குள்ளால போறதுக்கு, இந்த மாதிரியான பட்டினிகளுக்குள்ளால போறதுக்கு, இந்த மாதிரியான கண்ணீர்களுக்குள்ளால போறதுக்கு, இந்த மாதிரியான எதிர்ப்புகளுக்குள்ளால போறதுக்கு, நான் எப்படியெல்லாம் நடந்து கொள்ள வேண்டும் என்று புத்திமானா இருக்க வேண்டும் என்று சொல்லி தாவீது சவுல் இடத்துல மிகவும் புத்திமானாய் நடந்து கொண்டானான். ஹல்லேலூயா. அவன் ராஜாவாக வேண்டும், அதுவரைக்கும் அவன் உயிரோடு இருக்க வேண்டும். அதனாலே அவன் புத்திமானாயிருக்க வேண்டியது அவசியமாயிருக்கிறது. அப்ப உங்களையும் என்னையும் கொண்டு ஆண்டவர் ஒரு காரியத்தை செய்ய நினைத்தால் அதுவரைக்கும் நானும் நீங்களும் தேவனுக்கென்று ஜீவித்திருக்கிறது மிகவும் முக்கியமான காரியமா இருக்கிறது. அறிவீனமாய் போய் எங்கேயோ போய் அடிபட்டு சாகிறது அல்ல. கத்தர் என்னை காப்பாருன்னு அவுட்டமான நடுவில் போய் நான் நிக்க முடியாது இல்லையா. நல்லா விளையக்கொள்ளுங்க. நானும் தேவனும் கொடுத்த அந்த ஞானத்தோடு நடந்து கொள்ள தெரிய வேணும் எனக்கு. அதான் பிசாசு சொன்னாங்க, உப்பரிகையிலிருந்து கீழே குதி, தேவதூதர்களை காப்பாற்றுவர்கள் தானே, செக் பண்ணுவோம் ஒருக்கா உன்னோட ஆண்டவர் எப்படி இருக்கிறார்னு பார்ப்போம்னு சொல்லி. நல்லா விளையக்கொள்ளுங்க. ஆண்டவர் ஒருவருக்கே வணங்கி பணிந்து அவர் ஒருவருக்கே ஆராதனை. ஹலலூயா. பிசாசுக்கு இல்ல ஆராதனை, பிசாசுக்கு உண்டிய சத்தத்துக்கு செவி கொடுக்கிறதுக்கல்ல நாங்கள் அழைக்கப்பட்டிருக்கிறோம். தேவ சத்தத்தினுக்கு செவி கொடுத்து அவருக்கு கீழ்ப்படுகிறதுக்காக அழைக்கப்பட்டிருக்கிறோம். அப்ப பவுல் இதான் உங்களுக்கு உதாரணமா சொல்றேன், முதல்ல ஆண்டவர் வந்து ஒருவரை பலப்படுத்துகிறார் என்றால் அதுக்கு காரணம் அவர் பாவிக்க வேண்டிய இடத்துல பாவிக்க வேண்டிய விதமாய் பாவிக்க முடியாதபடிக்கு எங்களுக்குள்ளே சில பலகீனங்கள் இருக்கிறது. இப்ப நீங்க யோசிக்கலாம், பேச்சு வல்மை இல்லாத ஒருவனுக்கு எதுக்கு பேச கூப்பிடணும் ஆண்டவர்? பேச்சு வல்லமை உள்ள ஒருவனுக்கு கூப்பிட்டு வச்சு பேச பண்ணிட்டு போயிடலாமே. நீங்க யோசிக்கலாம், பாட திறமை உள்ளவர்களை வச்சு ஆண்டவர் பாட வைக்கலாமே, எதுக்கு பாட்டண்டா என்ன தெரியாத கூட்டின்னு வச்சு கர்த்தர் அபிஷேகித்து பாட வைக்கிறாரே. எதுவுமே எங்களுடைய சுயத்திலே உண்டானதல்ல என்று சொல்லி நாங்கள் அறியும்படிக்கும், கல்லுகளினாலே தனக்கு பிள்ளைகளை உண்டாக்கிக் கொள்ள அவராலே முடியும் என்பதை நானும் நீங்களும் விளங்கிக் கொள்ளும்படிக்குத்தான் அவர் அந்தபடி செய்கிறார். ஏனென்றால் அவர் மேல் நம்பிக்கையாயிருக்கும்படிக்குத்தான் என்னையும் உங்களையும் அப்படி உருவாக்குகிறார். அதனாலதான் இந்த பேதுருவை கொண்டு போய் அந்த கூட்டத்துக்கு வைக்கிறார், அங்கே இருந்த பவுல புடிச்சு கொண்டு போய் வெளிநாட்டில் கொண்டே போடுறார். விளங்குதுங்களா? பவுல் சொல்லியிருக்கலாம், ஆண்டவரே பேதுரு ஏற்கனவே கிட்டத்தட்ட ஒரு புரஜாதி மாதிரித்தான், பேசாம அவரையே புரஜாதிகளுக்கு அனுப்பி விட்டுருங்களே, நான் அந்த காலத்திலிருந்தே பண்டிதர்களுக்கு வளர்ந்த நான், ஆண்டவரே என்ன விட்டீங்கன்னா நான் நல்ல ஆர்கியூமெண்ட் பண்ணுவேன், ஆண்டவருக்கு எதிராக நாங்கள் ஆலோசனை சொல்ல முடியாது. ஏன்டா அவளை கொடுங்க, அவர் நினைத்தபடிதான் எல்லாம் நடந்து கொண்டிருக்கு. அல்லேலூயா. என்னபடி நாளை கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. நான் உங்களுக்கு மூன்று விதமான பலப்படுத்துதலை குறித்து இன்னைக்கு சொல்லி உங்களுடைய நோக்கங்களிலே சில வேறு சிந்தனையா இருந்தீர்களானால் இன்னைக்கு அந்த சிந்தனைகளை மாற்றிக்கொள்ள தேவன் உதவி செய்வார். இரண்டாவது, தேவனை குறித்து நான் எப்பொழுதுமே சொல்றதான், ஒவ்வொரு செய்திகளும் ஒவ்வொரு ஆராதனைகளும் ஒரு படி என்னை தேவனை நோக்கி நடக்க செய்ய வேண்டியது, தேவனை நோக்கி நான் வளரும்படிக்கு செய்ய வேண்டும். ஆக என்னுடைய ஆத்மாவானது தேவனிலே பலன் கொள்ள வேண்டும் இல்லையா. இன்றைக்கு செய்தி அல்லது இந்தியாவின் பலப்படுத்தல் யாருக்குன்னு சொல்லி சொன்னால் உள்ளான மனுஷன். ஹல்லேலூயா. எல்லாருக்கும் உள்ளான மனுஷன், மனுஷி இருக்குதானே? அந்த மனுஷன் மனுஷி எப்படி இருக்குன்னு தெரியுமா? காலையில எழுந்தோன்னு போய் கண்ணாடியை போய் பாருங்க, அப்ப தெரியும். சில நேரங்கள் அவ்வளவு அல்லோலோ கல்லோலமா இருக்கும் பார்த்தா. அதுக்காக அந்த மனுஷிய அந்த மனுஷனை நாங்கள் விட்டுறோமா அல்ல வெறுத்துறோமா இல்லையே? அதுக்கு பழையபடி ஒரு ஷேப் பண்ணி, அதுக்கு ஒரு மூத்த கழுவி, அதுக்கு இருக்கிற ஒரு பவுடரை போட்டு, தலைமை இருந்தால் அதை வாரி, இல்லாட்டி அதுக்கு ஏதாவது ஒன்று செய்து இல்லை அந்த இடத்துக்கு, மொத்தத்தில் சகிக்கிற அளவுக்கு கொண்டு விட்டுட்டு நாங்களே கொஞ்சம் திருப்திப்பட்ட அப்புறம் பரவாயில்லப்பா, முதல் விட இப்போ கொஞ்சம் பரவாயில்ல அப்படின்னு சொல்லி. அந்த மாதிரி உள்ளான மனுஷன் அப்பப்ப புதிதாக்கப்பட வேண்டும். ஏன்னா அவன் சோர்ந்து போயிடறான் வருகிற பிரச்சனைகளின் நிமித்தம், தாக்கங்களின் நிமித்தம், வியாதிகளின் நிமித்தம், எதிர்ப்புகளின் நிமித்தம், ஏமாற்றங்களின் நிமித்தம், தோல்விகளின் நிமித்தம். உள்ளான மனுஷன் ரொம்ப எம்பின்லிஷ், சிலவங்கள சொல்லுவாங்களே தொட்டா சினுங்கின்னு சொல்லி, தெரியுமா தொட்டா சினுங்கி? மறந்துட்டீங்களா? ஞாபகப்படுத்து, அது வரைக்கும் விரிஞ்சிருக்கும், போய் தொட்டு பார்த்தீங்கன்னா அப்படியே சுருங்கிடும். அந்த மாதிரி உள்ளான மனுஷன் அநேக நேரங்களில் எப்படி இருக்கிறான்? தொட்டா சினுங்கி, ஒரு பார்வை, ஒரு சொல்லு, உடனே சொர்ன்னு போயிடுவான். ஒரு ரெண்டு மூணு கிழமைக்கு சபையிலேயே ஆள் இருக்காது, சுரகு பழையபடியும் பெருப்பிச்சு கொண்டோம். சரி, உள்ளான மனுஷனை ஆண்டவர் பலப்படுத்துகிறார். ஏன்னா அவருக்கு தெரியும் ஆத்மாவே எல்லாத்திலும் வெளியேற பெற்றது என்று அவருக்கு தெரியும். முதலாவது ஒரு வசனத்தை வாசிங்க, 2 கொரிந்தியர் எழுதின நிருபம் 4:16, 2 கொரிந்தியருடைய நிருபம் 4:16.
ஆனபடியினாலே நாங்கள் சோர்ந்து போகிறதில்லை, எங்கள் புறம்பான மனுஷனானது அழிந்தும் உள்ளான மனுஷனானது நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகிறது.
ஹலலூயா, ஹலலூயா, ஆமென். ஆனபடியினாலே நாங்கள் சோர்ந்து போகிறதில்லை, எங்கள் புறம்பான மனுஷனானது அழிந்தும் உள்ளான மனுஷனானது நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகிறது. சரியா, ஒவ்வொரு நாளும் புதிதாக்கப்படுகிறது. வெளியிலே இருக்கிறது என்ன நடக்குதாம்? அது அழிஞ்சு கொண்டே போகுது. அழிஞ்சு கொண்டே போகுது. இந்த 8-9 வாசிங்க, அதான் அதுக்குரிய காரணம்.
நாங்கள் எப்பக்கத்திலும் நெருக்கப்பட்டும் ஒடுங்கி போகிறதில்லை, கலக்கமடைந்து மனமுறிவடைகிறதில்லை, துன்பப்படுத்தப்பட்டும் கைவிடப்படுகிறதில்லை, கீழே தள்ளப்பட்டும் மடிந்து போகிறதில்லை.
ஏண்டா வெளியான மனுஷன் பாதிக்கப்படுறதுக்கு ஒரு காரணங்கள் சொல்லப்படுதுங்க, நெருக்கம் இல்லையா, எல்லா பக்கத்தாலையும் நெருக்கம், கலக்கம், இந்த நெருக்கத்தினால உண்டாகிற கலக்கம், துன்பம், கைவிடப்படுகிற சூழ்நிலை இல்லையா, கீழே தள்ளப்பு இருக்கிற சூழ்நிலையை விட இன்னும் கொஞ்சம் கீழே போற இல்லாமே. போன மாதம் நல்லா இருந்தது பிரதர், அதை விட மோசமா இந்த மாதம் இருக்குன்னு சொல்லி. பின்ன மாசம் இது 4 மாசம், 6 மாசம் கேட்டீங்கன்னா இல்ல 4 மாசம் கொஞ்சம் நல்லா இருந்தது பிரதர், அது கூட பரவாயில்ல பிரதர், 6 மாசம் அதை விட மோசமா இருக்கு பிரதர், 8 மாசம் கேட்டா 4, 5, 6 கூட பரவாயில்ல பிரதர், இந்த 8 இருக்குதே. ஆக இன்னும் கீழே கீழே கீழே. நன்மை வரும் என்று எதிர்பார்த்திருந்தோம், வந்தது ஆபத்து, தீங்கு. யோசிச்சு பாருங்க. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அதனாலதான் சொல்றார், ஆனபடியினாலே நாங்கள் சோர்ந்து போகிறதில்லை, எங்கள் புறம்பான மனுஷனானது அழிந்தும் உள்ளான மனுஷனானது நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகிறது. புறம்பான மனிதன் கிட்டத்தட்ட ஃபர்ஸ்ட் வெக் அந்த மாதிரி முடிஞ்சு போய் உள்ளான மனிதன் உருவான ஒரு மனுஷனை நான் உங்களுக்கு இன்னைக்கு அடையாளம் காட்டி கொடுக்கிறேன். உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சவர் தான், ஆனால் இன்றைக்கும் ஒரு சின்ன ஒரு ட்விஸ்ட், இன்றைக்கும் நீங்கள் அந்த வசனத்தை அப்படி வாசிங்களோ எனக்கு தெரியாது. வாசிப்போமா? ஆதியாகம புஸ்தகம் எடுத்துக்கொள்ளுங்க. ஆதியாகம புஸ்தகம் 48 அதிகாரம். ஆதியாகம புஸ்தகம் 48 அதிகாரம். எல்லாரும் எடுத்துட்டீங்களா? இந்த எடுக்கிறதுலேயே கஷ்டமானது ஆதியாகமும் வெளிப்படுத்திருந்தாங்க. என்ன பேருக்கு நீ இல்லைன்னு முன்னுக்கு போகணும்னு சுருட்டிக்கொண்டு, இல்லாட்டி பின்னுக்கு போகணும்னு சுருட்டிக்கொண்டு வெளிப்படுத்தலா, அல்லது அது மெப்பான்னு தெரியல சில பேர்த்த பைபிள், எல்லாம் ஒன்றறியா இருக்கு. சரி, ஆதியாகம 48 எடுத்துட்டீங்களா? சரி, இப்ப முதலாவது 2 வசனத்தை வாசிங்க.
அதற்கு பின்பு உம்முடைய தகப்பனாருக்கு வருத்தமா இருக்கிறது என்று யோசேப்புக்கு சொல்லப்பட்டது. அப்பொழுது அவன் தன் 2 குமாரராகிய மனாசேயையும் எப்ராயிமையும் தன்னோட கூட கொண்டு போனான். இதோ உம்முடைய குமாரனாகிய யோசேப்பு உம்மிடத்தில் வந்திருக்கிறார் என்று யாக்கோபுக்கு அறிவிக்கப்பட்டது. அப்பொழுது இஸ்ரவேல் தன்னை திடப்படுத்திக் கொண்டு கட்டிலின் மேல் உட்கார்ந்தான்.
ஹல்லேலூயா. இப்ப அப்பாவை பார்க்க மகன் வாரார், மகன் வெறுங்கையோட போக கூடாதுன்னு சொல்லி கடைசி நேரத்தில் 2 பிள்ளைகளையும் கூட்டிட்டு போறார் இல்லையா. அதுக்கு மேல அதுலயே பாருங்க, 28 வசனத்தை வாசிங்க. அதே 47 28 வசனம்.
யாக்கோபு எகிப்து தேசத்திலே 17 வருஷம் இருந்தான். யாக்கோபுடைய ஆயுசு நாட்கள் 147 வருஷம்.
ஹல்லேலூயா. இப்ப யாரை பற்றி நான் உங்களோட பேசிக்கொண்டு தெரியுமா, 147 வயதான ஒரு வாலிபனை குறித்து நான் பேசிக்கொண்டிருக்கிறேன். ஹல்லேலூயா. 147 வயது யாக்கோபினுடைய அந்திய காலம். யாக்கோபினுடைய அந்திய காலத்திலே வருத்தமா இருக்கிறார். இன்னைக்கோ அன்னைக்கோ என்று சொல்லி இருக்குது என்று சொல்லி யோசேப்புக்கு அறிவிக்கப்படுகிறது. யோசேப்புடனே சரி அப்பா கண்ணை முறதுக்குள்ள 2 பிள்ளைகளையும் கொண்டே காட்டிடுவோம்னு சொல்லி கூட்டிட்டு வாரார் 2 பேரையும். இப்ப அந்த பாயிண்ட் வந்து 2 வசனம் தான்.
இதோ உம்முடைய குமாரனாகிய யோசேப்பு உம்மிடத்தில் வந்திருக்கிறார் என்று யாக்கோபுக்கு அறிவிக்கப்பட்டது. அப்பொழுது இஸ்ரவேல் தன்னை திடப்படுத்திக் கொண்டு கட்டிலின் மேல் உட்கார்ந்தான்.
ஹல்லேலூயா. இதுல ஆவியானவரை குறித்து நான் உண்மையிலே பெரிய ஆச்சரியப்பட்டேன். அவருடைய வெளிப்படுத்தலுடைய தன்மை என்னவென்று கவனிங்க. யாருக்கு அறிவிக்கப்பட்டது யோசேப்பு வாரன்னு சொல்லி? யாக்கோபுக்கு. எழுந்திருந்தது யாரு கவனிங்க, சொல்லப்பட்டது என்னோ 147 வயசு யாக்கோபுக்கு. ஆனால் இயலாத மரணப்படுகையிலும் உள்ளான இஸ்ரவேலுங்கிற மனுஷன் எழும்பி இருக்கிறான். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். டெத் பாயிண்ட்ல இருக்கிற யாக்கோபுக்கு சரீரத்தினாலே சில வழியில பேசுறதுக்கு கூட பலன் இல்லாம இருந்திருக்கலாம். ஆனால் அந்த வார்த்தையை கேட்டவுடனே உள்ளுக்குள்ளே இருந்து ஒரு பலனடைந்த ஒருவன் எழும்புகிறான். அவன்தான் தேவனாலே புதிய நாமத்தை பெற்ற இஸ்ரவேல் என்று சொல்லி ஆசீர்வதிக்கப்பட்ட அந்த மனுஷன். ஹலலூயா. அவனுக்கு வயது எல்லை கிடையாது, அவனுக்கு சரீர பலவீனம் கிடையாது. அவனுக்கு எப்பொழுதுமே என்ன யோசனை தெரியுமா? தேவனுடைய திட்டத்தை நிறைவேற்றும்படிக்கு பெலங்கொள்ளுதல். ஹலலூயா. நாங்கெல்லாம் எப்பவுமே ஆண்டவரிடத்தில் பெற்று 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 சோர்ந்து போறாக்களா இருக்கிறோம். இது வெளியரங்கமான சரீரம். ஆனால் உள்ளான தேவனாலே ஆசீர்வதிக்கப்பட்ட அந்த மனுஷன் அவன் வாலிபனாகவே இருக்கிறான். ஹலலூயா. இஸ்ரவேலாகவே இருக்கிறான். எப்ப அவனுக்கு இஸ்ரவேல் பேர் சூட்டப்பட்டதோ அப்ப இருந்த பலத்திலும் அதிக பலத்தோட இருக்கிறான். எதுக்காக எழும்புறான் தெரியுமா? கடைசியில மகனை பார்த்துட்டு போலாமண்டா? இல்ல, அங்கே ரெண்டு பேரை அவன் அந்த சந்ததிக்கிலே கொண்டு வர வேண்டும். மனாசே எப்ராயிம் என்கிற அந்த ரெண்டு பிள்ளைகளை இஸ்ரவேலருடைய கோத்திரத்திலே அவன் அவர்களை சேர்க்க போறான். தேவனுடைய தரிசனத்தை நிறைவேற்ற போறான். அதுவரைக்கும் அவன் பேசல. அப்படி அந்த இடத்துல சொல்றான், இதுவரைக்கும் நீர் பெற்ற ரெண்டு குமாரரும் என்னுடைய பிள்ளைகள். ஹல்லேலூயா. நல்லா கவனிங்க. வியாதியில முணங்கி கொண்டு பலகீனங்கள்ல பலகீனம் மறிக்க போறாருன்னு செய்தி சொல்லிதான் கூப்பிடுறாங்க. வியாதி பட்டிருக்கிறான் கூப்பிடுறாங்க. அவ்வளவு நிலைமையில இருந்தாலும் உள்ளுக்குள்ள இருக்கிற இஸ்ரவேல் எழும்புகிறான். எழும்பி கட்டில இருக்கிறான். பிள்ளைகளை நான் ஆசீர்வதிக்க வேண்டும். பிள்ளைகளை அந்த சம்பத்தாய், தேவனுடைய சம்பத்தாய் நான் மாற்ற வேண்டும். இன்னைக்கு உங்களுக்குள்ள இருக்கிற உள்ளான மனுஷன் தூங்கிக் கொண்டிருக்கிறானா என்று நான் கேட்கிறேன். புதிய சந்ததியை உருவாக்கும்படிக்கு, தேவனிடத்தில் அந்த சந்ததிகளை சேர்க்கும்படிக்கு, தேவ ஆசீர்வாதத்தை கொண்டு வரும்படிக்கு, தேவ திட்டத்தை நிறைவேற்றும்படிக்கு அந்த உள்ளான மனுஷன் என்ன செய்து கொண்டிருக்கிறான் நான் கேட்கிறேன். அந்த மனுஷன் எழுந்திருக்க வேண்டும், ஆசீர்வதிக்க வேண்டும். ஆசீர்வதிக்கும் போது வலது கையாலே எப்ராயிமை ஆசீர்வதிக்கிறான். யோசிப்பு சொன்னா, அப்பா அப்படி இல்லப்பா, இவன் இளையவன். அவன் சொல்றான், எனக்கு தெரியும் தேவன் எதை செய்ய நினைக்கிறாரோ அதை மரண தருவாயிலும் சரியாக செய்து முடிக்கிற அந்த உள்ளான மனுஷன் இன்னைக்கு உங்களுக்கு என்ன செய்து கொண்டிருக்கிறான்? ஆதியிலே கொண்ட அன்பை விட்டீர்கள் என்று உங்கள் மேல் எனக்கு ஒரு குறையுண்டு சொல்லி வெளிப்படத்தில் ஒரு 100-200 பிரசங்கம் கேட்டிருப்பீங்களா? பாண்டவர் கேட்கிறார், ஆதியிலே உங்களுக்குள்ளே நான் வைத்த அந்த உள்ளான மனுஷன் இன்னைக்கு எங்க என்று கேட்கிறார். எல்லாரையும் தான் கேட்கிறேன். இந்த வார்த்தை என்னையும் தான் கேட்குது. இதுக்கு யாரும் தப்பி போறதில்லை. ஏனென்றால் பலகீனமான ஒரு காரியத்தை ஆண்டவர் கேட்கல, பலப்படுத்தின ஒரு மனுஷனை தான் ஆண்டவர் கேட்கிறார். பலப்படுத்திட்டு தான் கேட்கிறார், நீ அவனை என்ன செய்தாய்? யாக்கோபு செய்தி காதல விழுந்தது, உள்ளுக்குள்ள இருந்து இஸ்ரவேல் எழும்பி இருக்கிறான் ஐயா. ஹல்லேலூயா. நீ வீட்டை போய் அதை தியானிச்சு பாருங்க. உங்களுக்குள்ளேயும் இருக்கிற அந்த மரித்த எலும்புகள் எல்லாம் உயிர் பெற்றடையும் என்று நான் விசுவாசிக்கிறேன். ஹல்லேலூயா. அந்த சிச்சுவேஷன் நீங்க யோசிச்சு பாருங்க. 147 வயசு. எங்களுக்கு 47 வயசுலயே இதே பிரச்சனையெல்லாம் வந்துருது இல்லையா? 147 வயசுல இல்லையா, ஆசீர்வதிக்கிறதுக்கு தன்னை திடப்படுத்திக் கொண்ட யாக்கோபு அந்த இஸ்ரவேலை யோசிச்சு பாருங்க. ஒருக்கா அவன் செய்யாமப்பட்டிருந்தா அன்னைக்கு ஒரு 10 கோத்திரம் தான் இருந்திருக்கு. ஆண்டவருடைய தரிசனம் நிறைவேறி இருக்குமா? யோசி பாருங்க. அன்னைக்கு அவர் செய்யாவிட்டு எத்தனை பேர் இருந்திருப்பாங்க? 10 பேர் தான் இருப்பாங்க. இருக்க வேண்டியது 12 பேர். ஏன் யாக்கோபு அங்க வரையில என்ன இருந்தது? 12 எகிப்துக்கு வரைக்கும் என்ன இருந்தது? 12 நீரூற்றுகள் இருந்தது. 70-75 இந்த பெரிய மரங்கள் இருந்தது. அது அவருடைய சந்ததியை குறிக்குது. ஆக இது வந்து யாக்கோபினால நினைக்கப்பட்ட காரியம் இல்ல, தேவனால முன்குறிக்கப்பட்ட காரியம். ஹல்லேலூயா. தேவனுடைய முன்குறிப்பை நிறைவேற்றும்படிக்குத்தான் தேவன் என்னையும் உங்களையும் பலப்படுத்தி இருக்கிறார். ஹல்லேலூயா. நல்லா விளைய கொள்ளுங்க. உலக பிரகாரம் என்ன காரியத்தில் ஆசீர்வாதங்கள் அது வருது போவது வரையில்லை. அதை பற்றி எங்களுக்கு கவலை கிடையாது. ஆனால் நான் பிடிக்கப்பட்டது, நான் உருவாக்கப்பட்டது, நான் பலப்படுத்தப்பட்டது, நான் விடுதலையாக்கப்பட்டது, எனக்கு தேவனுடைய நாமம் அறிவிக்கப்பட்டது எதற்காக என்று சொல்லி சொன்னால், தேவனுடைய தரிசனத்தை நிறைவேற்றுகிறவனாய் நிறைவேற்றுகிறவளாய் இருக்கும்படி. ஹலலுயா. என்னுடைய சுய விருப்பம் அல்ல, என்னுடைய சுய வாஞ்சி அல்ல, சுய யோசனை அல்ல. அதாவது களிமண், களிமண்ணுக்கு விருப்பம் கிடையாது, களிமண்ணுக்கு சுய சித்தம் கிடையாது இல்லையா. அது இருதயத்திலிருந்து சொல்லணும். இந்த பாட்டு பாடக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. என்ன அதை நாங்க இருதயத்திலிருந்து சொல்லணும். ஏன் ஆண்டவரே, நாங்க களிமண் ஆண்டவரே, நீர் என்ன இப்படி வணங்குறீரோ அப்படி வணங்கு, ஐ ஹேவ் நோ ஐடியா. எனக்கு எந்த வித விருப்பமும் இல்லை, யோசனையும் இல்லை. நீர் என்ன இப்படித்தான் வணங்கணும்னு சொல்லி இல்லை. உண்மையா சொல்ல பிரியமானவளே, இதுல எல்லாம் நான் நிக்கணும்னு நான் எதிர்பார்த்ததே இல்லை. ஒரு நாள் இதுல எல்லாம் இப்படி நான் டீ போடுற இடத்துல நிக்கிற ஒரு ஆள், அதை விரும்பி செய்த ஒரு ஆள். ஆனால் கர்த்தர் என்னையும் உங்களையும் எங்கே நடத்த நினைக்கிறாரோ அங்க நானும் நீங்கள் நிற்க வேண்டியது அவசியமா இருக்குது. அந்த எழும்புகிறதுக்குரிய பலனை அவர் தருகிறவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. மரணப்படுக்கையா இருந்தாலும் சரி, உம்முடைய சித்தத்தை நிறைவேற்றுவதற்கு ஆண்டவரே நீர் என்னை எழுப்ப வல்லவராயிருக்கிறேன். ஹல்லேலூயா. இஸ்ரவேல் எழுந்து உட்கார்ந்திருந்தார். எழுந்து உட்கார்ந்திருந்து மாத்திரமில்ல, தெளிவாக அந்த ரெண்டு சந்ததியையும் ஆசீர்வதித்து தீர்க்க தரிசனம் சொல்லும். அதுக்கு பிறகுதான் 12 பிள்ளைகளையும் கூப்பிட்டு ஒவ்வொருத்தரை பத்தி ஒவ்வொரு கதை சொல்லிக் கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. நீங்களும் நானும் செய்து முடிக்க வேண்டிய ஒரு காரியம் இருக்கிறது. தேவன் அதற்காகத்தான் உங்களையும் என்னையும் பலப்படுத்தி இருக்கிறார். மற்றவனுக்கு வீரம் காட்டுறதுக்கு இல்ல. நோ, நான் மற்றவனோட இவ்வளவு பெரிய ஆளுன்னு சொல்றதுக்கு எதுவுமே இல்லை. அதை காட்டுறதுக்கு என்ன எதுவுமே, அதுல காட்டுறதுக்கு ஒண்ணுமே இல்லை. அதில் முதல்ல சரியா நாங்க விளங்கிக் கொள்வோம். ஆண்டவருக்காக செய்யும்படிக்கு நாங்கள் பிடிக்கப்பட்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். சோ இரண்டாவது காரியம், எபேசியருக்கு எழுதின நிருபத்திலேயே 3:16 வாசிங்க. எபேசியர் 3:16.
நீங்கள் அவருடைய ஆவியினாலே உள்ளான மனுஷனில் வல்லமையாய் பலப்படவும்.
ஹல்லேலூயா. என்னத்தினால பலப்படவுமா? விட்டுட்டீங்களே, விட்டுட்டு ஒன்றை ஸ்பீடா சொல்லாதீங்க. எதனால பலப்படட்டும்? பேர சத்தமா தைரியமா சொல்லுங்க. அவருடைய ஆவியினாலே. ஹல்லேலூயா. இல்லையா, மாம்சத்தினாலோ ரத்தத்தினாலோ அல்ல, என்னனால? அவருடைய ஆவியினாலே. 15 சொல்லும், அவர் யார் என்று சொல்லி அதையும் கேட்டுக்கொள்ளும். அவர் என்ன யார்? பரிசுத்த ஆவியானவர், இயேசு, பேதுரு சொல்லி குழம்ப கூடாது. 15 வாசிங்க.
நம்முடைய கர்த்தராய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவினுடைய பிதாவை நோக்கி முழங்கால் படியிட்டு.
ஹல்லேலூயா. நம்முடைய கர்த்தராய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவினுடைய பிதாவை நோக்கி முழங்கால் படியிட்டு, பிதாவினுடைய ஆவியினாலே உள்ளான மனுஷனிலே நாங்கள் பலப்பட வேண்டும். உள்ளான மனுஷனிலே நாங்கள் பலப்பட வேண்டும், ஆவியிலே. நல்லா விளங்கிக்கொள்ளுங்க. இப்ப உள்ளான மனுஷனை எதனால பலப்படுத்தணுமா? ஆவியினால. யார்ட்டு ஆவியினாலயா? பிதாவினுடைய. அது கிளியரா சொல்லப்படுது. பிதாவுண்டு மொட்டையா சொல்லாம அந்த வசனத்தை கவனிங்க. நம்முடைய கர்த்தராயிருக்கிற இயேசு கிறிஸ்துவினுடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நோக்கி முழங்கால் படியிட்டு அவருடைய ஆவி. எந்தவித குழப்பமும் வரக்கூடாது. பின்னுக்கு வருகிற பொய்ப்போதகர்கள் உங்களை வேறொரு ஆவியிட்ட கொண்டு போய் உங்களை கொண்டே விட்டுட்டு இவர்கிட்ட போய் அவருக்குள்ள நீங்க பலப்படுங்க. இவருக்குள்ள இன்னைக்கு சொல்றாங்க, இன்னைக்கு ஊழியக்காரருக்கு முன்னால பிடிச்சி ஒண்ணு விட்டுட்டு இவருக்குள்ளால பலப்படுங்க, அவருக்குள்ளால பலப்படுங்கன்னு. ஒரு நாளைக்கு அவர் கைத்துல தொங்கிடுவார், நீங்களும் சேர்ந்து தொங்க வேண்டியதான். ஹல்லேலூயா. எனக்காகவும் உங்களுக்காகவும் ஒருவர் ஜீவனை தந்திருக்கிறார். அவரை கொடுத்த ஒரு அன்பான தகப்பன் இருக்கிறார். அவருடைய ஆவி. மகனை தியாகமாய் கொடுத்த தகப்பனுடைய ஆவியில நானும் நீங்களும் பலப்பட வேண்டும். அப்படி ஒரு ஆள் பலப்பட்டா அங்க என்ன நடந்ததுன்னு பாருங்க. லூக்கா எழுதின சுவிசேஷகம் 1:35. லூக்கா 1:35.
தேவதூதன் அவளுக்கு பிரதியுத்தரமாக, பரிசுத்த ஆவி உன்மேல் வரும், உன்னதமானவருடைய பலம் உன்மேல் நிழலிடும், ஆதலால் உன்னிடத்தில் பிறக்கும் பரிசுத்தம் உள்ளது தேவனுடைய குமாரன் என்னப்படும்.
ஹல்லேலூயா. பாருங்க, தேவதூதன் வந்து மரியாளுக்கு சொல்லுகிற இந்த வார்த்தையை கவனிங்க. தேவன் அந்த வசனத்தை திருப்பி ஒரே வாசிங்க இருக்கா வடிவானா இங்க வாசி சரி ஆனா நீங்க வாசிங்க.
தேவதூதன் அவளுக்கு பிரதி உத்தரமாக பரிசுத்த ஆவி உன்மேல் வரும், உன்னதமானவருடைய பலம் உன்மேல் நிழலிடும், ஆதலால் உன்னிடத்தில் பிறக்கும் பரிசுத்தம் உள்ளது தேவனுடைய குமாரன் என்னப்படும்.
அதாவது தேவனுடைய பலம் பரிசுத்த ஆவிக்குள்ளாலே மரியாளுக்கு வருகிறது. நீங்க அதை விளங்கிக் கொள்ளணும் எதுக்காக வருகிறது சொல்லி. கர்ப்பம் தரிக்கிறது என்று ஒரு பக்கம் இருக்க, அங்க இன்னொரு காரியம் நடக்குதுன்னு சொல்லிச்சுனால், ஏண்டா முந்தி இருக்கிற பழைய ஆட்கள் நீங்கள் பார்த்தா சாராளை பற்றி சொன்ன இடங்கள் எல்லாம் கர்ப்பம் தரிக்கிறதுக்கு ஒரு பலன் வேணும். ஹல்லேலூயா. நீங்க சொல்லலாம் மரியாள் இளம் பெண் தானே, நியமிக்கப்பட்டவள் தானே. இளம் பெண்களுக்கும் அதே பிரச்சனை வரும். நான் வைத்தியன் கிடையாது ஆனா வரும் என்று சொல்றேன். கர்ப்பம் தரிக்கிறதுக்கு கர்ப்பத்தில் ஒரு பலன் வேணும். ஒரு அப்படி அதை வச்சுக்கொண்டு ஒரு வசனத்துக்கு வேகமா வாங்க. ரெண்டு ராஜாக்கள் 19:3 வேகமா வாசிங்க. ஒரு உதாரணத்துக்காக உங்களுக்கு நான் சொல்றேன். நானுதான் ரெண்டு ராஜாக்கள் 19:3 வாசிங்க.
இவர்கள் அவனை நோக்கி, இந்த நாள் நெருக்கமும் கண்டிதமும் தூஷணமும் அனுபவிக்கிற நாள், பிள்ளை பேர் நோக்கி இருக்கிறது, பெறவோ பலன் இல்லை.
ஹல்லேலூயா. நெருக்கமும் கண்டிதமும் தூஷணம் இருக்கிற இடத்துல என்னதான் 10 மாதம் இருந்தாலும் பெறதுக்கு பலன் இல்லாட்டி பிள்ளை வழியில வராது. இன்னைக்கு அதனாலதான் சில பேருக்கு சிசேரியன் ஆகுது. பிள்ளை பெறதுக்கு பலன் இல்லாதபடினால கத்தி போட்டு பிள்ளை பிறக்கணும்ன்றது தேவனுடைய திட்டம் இல்லை இல்லையா. வேதனையோட பிள்ளை பெறுவாய்ன்றது தேவன் ஆரம்பத்திலிருந்து கொடுத்த நியமனம். இது மனுஷர்கள் கண்டுபிடித்த இடையில வந்த யுக்தி. பிள்ளை வெளியில வராட்டில் ரெண்டு உயிருக்கும் ஆபத்துன்னு சொல்லி முதுகுல ஒரு ஊசியை போட்டு, அல்லது இப்ப என்ன நடக்கிறது எனக்கு தெரியல, அதுக்குள்ளே டெவலப் ஆயிட்டாங்களோ தெரியல, சரியா எனக்கு உள்ளவரது ஒரு 8 வருஷம் ஆச்சா எனக்கு தெரியாது. சோ ஏதோ ஒன்றை செய்து இடையில வெட்டி பிள்ளை எடுத்துறாங்க. ஆனா அந்த போடுற ஊசியை பற்றி ஒரு பயம் எல்லாருக்கும் இருக்கு. கரணம் தப்பினா மரணம்னு சொல்லி அந்த ஊசி ஒரு 1.5 சென்டிமீட்டர் தாண்டினா அதுக்கு பிறகு அம்மா சேர்லாம் இருக்கணும்னு சொல்லி அதுவும் ஒரு காரியம் இருக்குது. ஆக பிள்ளை பேர் என்பது மரணத்துக்குள்ளே போய் வருகிற ஒரு காரியம். அது இயற்கையான முறையில நீங்க பெற்றாலும் சரி, செயற்கையான முறையில நீங்க பெற்றாலும் சரி. அதனால அவர் இங்க சொல்றார், உதாரணத்துக்கு சொல்றார், அவருடைய சூழ்நிலையை ஏசாயாவுக்கு விளங்கப்படுத்தும்படிக்கு அவர்கள் தீர்க்க தரிசனத்தில் போய் அந்த சிச்சுவேஷனை எப்படி விளங்கப்படுத்துறதுக்கு எடுத்துக்கொண்ட ஒரு வார்த்தை தான் இது. பிள்ளை பேரு நோக்கி இருக்கிறது, பெறுகிறதுக்கோ பலன் இல்லை. பிரஷர் கொடுக்கறதுக்கு எங்களுக்கு பலனே இல்லை. அழுது அழுது வீக்கா இருக்கிறோம். ஆக அதத்தான் இங்கேயும் நடக்குது. லூக்கால மரியாள் வந்து உன்னதமான தேவனுடைய குமாரனை பெறுவதற்கு பலனடைய வேண்டும். ஹல்லேலூயா. அதை தேவன் அன்பாக அறிந்திருக்கிற ஒருவராயிருக்கிறார். அவள் என்னதான் வாலிபியா இருந்தாலும் தேவ பலன் இல்லாமல் நீங்க எதையுமே செய்ய முடியாது. ஹல்லேலூயா. அதுதான் இன்றைக்கு தேவன் உங்களுக்கு வெளிப்படுத்துற சத்தியம். அது நீங்க என்ன வாலிப பராக்கிரமம் உங்களுக்குள்ள இருக்கட்டும், உங்களுக்குள்ள என்ன அறிவு சக்தி இருக்கட்டும், தேவனுடைய காரியத்தை நடப்பிக்கிறதுக்கு நீங்கள் தேவனுடைய ஆவியினாலே பலப்பட்டிருக்க வேண்டும் என்பது அத்தியாவசிய தேவையாயிருக்கிறது. என்னாலே அல்லாமல் உங்களாலே ஒன்றும் செய்யக்கூடாது. பாயிண்ட் இதுதான் உண்மை. கிறிஸ்துவை பெற்றெடுக்கிற பாக்கியத்தை உடையவளாயிருந்த மரியாளானாலும் சரி, இப்ப மரியாளை எதுக்கு பலப்படுத்தினாங்க, அவளுக்குள்ள விட்டமின் குறைவு இருக்குன்னு சொல்லியா, மரியாள் சரியா சாப்பிடல வீக்கா இருக்கிறான்னு சொல்லியா? ஏனென்றால் சூழ்நிலையை யோசிச்சு பாருங்க. ஒரு புருஷனுக்கு நியமிக்கப்பட்ட ஸ்திரீ கர்ப்பமாயிருக்கிறாள்னு சொன்னால் நீங்க அதுக்கு முதல்ல கேட்ட அதே வஞ்சனையும் தூஷணமும் அதே நெருக்கமும் கண்டிதமும் அவளை நோக்கி வரும். ஹல்லேலூயா. தேவன் அதை அறிந்தவராயிருக்கிறார். அநேகருடைய சந்தேக பார்வைகள் அவள் மேலே விழும். நீங்க நினைக்கிறீங்க, நம்புறீங்களா நீங்க, எல்லாரும் பச்சை பால் குடிச்ச பிள்ளை மாதிரி இருந்து இதுல யோசேப்பின்ற கொஞ்சம் இதா வா யோசே பால் தான் இவா இப்ப பிள்ளை தாச்சியா இருக்கிறான்னு சொல்லி எல்லாரும் நம்பி இருப்பீங்க நினைக்கிறீங்களா நீங்க? என்னப்பா அவள் போன முறை போய் இவள் ஒன்றுமே இல்லாம போனவள், இப்ப இவள் சுதந்திரம் பெரியதா வந்துக்கிறான், என்ன நடந்தது? ஜோசப் இங்கி இருக்கிறான், இவள் அங்க போய் எலிசபெத் வீட்ல இருந்துட்டு வரான், என்ன நடந்தது இவளுக்கு? காய்ச்சிருப்பாங்களா காய்ச்சிருக்க மாட்டாங்களா? காய்ச்சிருப்பாங்க. ஆக எல்லாத்தையும் தாங்கிறதுக்கு உன்னதமான அந்த தேவனுடைய குமாரனை இந்த உலகத்துக்கு கொண்டு வரதுக்கு ஒரு பெலன் வேணும் ஐயா. அவருடைய ஊழியத்தை நிறைவேற்றி தீர்றதுக்கு எனக்கும் உங்களுக்கும் ஒரு பெலன் வேணும். அது வரைக்கும் படுகிற வாய்ச்சொல்லுகளும் கண்களும் எரிச்சல்களும் பொறாமைகளும் பிசாசனுடைய அக்னி ஆஸ்திரங்களும் எங்களை எப்பொழுதுமே தாக்கி கொண்டுதான் இருக்கு. இது பத்தாவதுக்கு எங்களுக்கு நடக்கிற அநியாயங்கள், எங்களுக்கு வர வியாதிகள், குறைவுகள், நோய்கள் எல்லாமே எங்களை தாக்கி கொண்டுதான் இருக்கு. எதுக்கு தாக்குது? என்னையும் உங்களையும் அழிச்சிடணும்டா. என்னையும் நானும் நீங்களும் எப்போ சாத்தான் போறோம், அது வேற விஷயம். ஆனால் தேவன் நினைத்த நேரத்தில் நானும் நீங்களும் அந்த காரியத்தை சரியாய் செய்து முடிக்க கூடாது என்பதுதான் அவனுடைய நோக்கம். விளங்கிக் கொள்ளுங்க. அல்லேலூயா. எதுக்காக? அதான் தேவனுடைய பலன் வருகிறது. தேவன் அவளை பலப்படுத்துகிறார். முதல்ல அவளை பலப்படுத்துறார். பாருங்க, பரிசுத்தாவினமே நிழலிடும், தேவனுடைய பலம் உண்மையில் நிழலிடுமா? ஆனா அப்படியே ஃபுல்லா மூடிக்கொள்ளும் அவளை. அவளுக்கு உள்ளுக்குள்ள அவள் யோசேப்பை குறிச்சு கூட அவள் கவலைப்படல. நான் நம்புறன், யோசேப்பு அதுக்கு இடையில செத்து போயிருந்தாலும் அவள் இயேசு கிறிஸ்துவை பெற்றெடுத்திருப்பாள் என்று நான் விசுவாசிக்கிறேன். ஹலலூயா. அதனாலதான் அவள் அருமையான வசனத்தை பின்னுக்கு சொல்றாள், நான் உமக்கு உம்முடைய ஆண்டவருக்கு அடிமை இல்லையா. அந்த பெலன் என்ன செய்ய தெரியுமா? இந்த களிமண்ணா மாற வச்சிருது அவளை. சரியா, என்ன வேணாலும் செய்யும். உலக ரட்சகரை நான் சுமக்க வேணுமா? ஐ ஆம் ரெடி. ஆக தேவனுடைய பலப்படுத்துதல் எதற்காக வருது தெரியுமா? உலக ரட்சகரை சுமந்து உலகத்துக்கு வெளிப்படுத்துகிற ஒரு பாத்திரமாய் என்னையும் உங்களையும் தயார்படுத்துகிறதுக்காக வருகிறது. இன்னைக்கு அநேகம் பேருக்கு அது விளங்குதில்லை. நாங்கள் எங்களை ஆண்டவர் பலப்படுத்துறார். முதல்ல நாங்கள் அந்த பலத்தினை தரித்திருக்க வேண்டும். அது மிகவும் முக்கியம். சீசர்களுக்கு கூட ஆண்டவர் வேற விதிமுறை மலைக்கலை. அவர் என்ன சொன்னார்? பரிசுத்த ஆவியானவர் உங்களிலே வருவார், அது வரைக்கும் நீங்க வெயிட் பண்ணுங்க. அவசரப்பட்டு யாரையுமே ஊருக்கு போய் சுவிசேஷம் சொல்லுங்கன்னு சொல்லி சும்மா திறந்து விடல. உன்னத பலத்தினாலே நீங்க தரிப்பிக்கும் வரைக்கும் எருசலேமிலே தரித்திருங்கள். இன்னைக்கு சேர்ச்சிக்கு வந்த மூன்றாங்களுமே அனைவரும் இருந்தா நான் போய் பிடிச்சிட்டு வரேன்னு சொல்லி எல்லாம் ஓடி போயிட்டு போனாக்கள் போனதான் காணையே இல்லை. பிடிச்சு கொண்டு போனாக்கள் இங்கேயே பிடிபட்டு போய் நிக்கணும் இல்லையா? நல்லா யோசிப்பாரு. ஏன் அவசரம்? ஆண்டவர் நியமித்த அந்த நேரத்துக்கு காத்திராத அவசரம். ஆர்வ கோளாறு அப்படின்னு சொல்லுவாங்க சில நேரங்களில். ஆர்வ கோளாறு கூடாது. ஏன்? அதனால தேவனுக்கு ஒரு பிரயோஜனமும் இல்லை. ஆர்வ கோளாறு எதுக்காக வருது? நான் அறியப்பட வேண்டும். இந்த ஒரே ஒரு காரணம் தான் ஆர்வ கோளாறு. என்ன? எல்லாருக்கும் தெரியணும். சுகந்தம் பிரதரண்டா எல்லாருக்கும் தெரியும். ஆனா சுகந்தம் பிரதர் என்ன செய்யறாருன்றதான் ஒரு இதற்கு தெரியல. இதனால என்ன லாபம்? என்ன உங்களை எல்லாருக்கும் தெரிஞ்சு உங்களுக்கு என்ன லாபம்? நீங்க பல்லவம் போக முடியுமா என்ன தெரிஞ்சதுனால இல்லையே. ஆக நான் ஓட வேணும்டா, ஓட வேண்டிய நேரத்தில் நான் ஓட வேணும். இருக்க வேணும்டா, அது வரைக்கும் நான் இருக்கத்தான் வேணும். சரியா? எலும்பினிக்கு ஓடணும்னா எலும்பினிக்கு தான் வேணும். அல்ல, நான் இருந்து ஒரு செய்தியை கேட்கணும்னா நான் கேட்கத்தான் வேணும். நல்லா விளங்கிக் கொள்ளுங்க. ஆண்டவர் என்னையும் உங்களையும் பலப்படுத்துகிறது கிறிஸ்து எங்களுக்குள்ள இருந்து வெளிப்படுத்தும்படி. ஹலலூயா. ஆண்டவருடைய பலன் இல்லாமல் நாங்கள் விரும்பினாலும் கிறிஸ்துவை வெளிப்படுத்த முடியாது. இவருக்கு பவுலுக்கு சொல்ற உதாரணம் பாருங்க. ரோமர்ல வாசிங்க என்னோட கூட, 7:22 வாசிங்க. ரோமர் 7:22.
உள்ளான மனுஷனுக்கு ஏற்றபடி தேவனுடைய நியாய பிரமாணத்தின் மேல் பிரியமாயிருக்கிறேன்.
ஹலலூயா. இப்ப பவுலுக்குள்ள முதல் இருந்த உள்ளான மனுஷன் எப்படிப்பட்ட மனுஷன் தெரியுமா? நியாய பிரமாணம் சொன்னா அவருக்கு உயிர் கரும்பு மாதிரி. நியாய பிரமாணத்துல ஏலிருந்து சத் வரைக்கும் அவருக்கு தெரியும். அதை ஹேண்டில் பண்றதுக்கும் அவருக்கு பிரியம். தெரிஞ்சது மாத்திரமில்ல, அதை கையாளுகிறதுக்கும் அவருக்கு தெரியும். அப்ப அவருக்கு எந்த பிரச்சனையானாலும் சரியா, அவருடைய யோசனை எல்லாம் எப்ப தெரியுமா? நியாயப்பிரமாணம் என்ன சொல்லியிருக்கு? விளங்குதா? நியாயப்பிரமாணம் நீங்க ஏதாவது கேள்வி கேட்டீங்கன்னா கொஞ்சம் பொறுவா. நியாயப்பிரமாணம் என்ன சொல்லியிருக்கு நான் பாக்குறேன். நியாயப்பிரமாணம் என்ன சொல்லியிருக்கு? இல்ல பிரதர், அதுக்கு இடம் இல்ல. இல்ல, நியாயப்பிரமாணத்துல நோ சான்ஸ். நீங்க இருங்க சிஸ்டர் அலமி பொறுங்க வார். நான் நியாயப்பிரமாணத்துல என்ன சொல்லியிருக்கு? இல்லை சிஸ்டர் அது செய்ய முடியாது, நியாயப்பிரமாணம் சொல்லி இல்லை, சொல்லாத ஒன்றும் செய்ய முடியாது. அதான் அவருடைய தியரி அப்படி பார்த்தா. ஆக உள்ளான மனுஷன் என்ன செய்ய தெரியுமா, நியாயப்பிரமாணத்தில் என்ன செய்தான், வழிய வாசிங்கதே,
உள்ளான மனுஷனுக்கு ஏற்றபடி தேவனுடைய நியாய பிரமாணத்தின் மேல் பிரியமா இருக்கிறேன்,
பிரியமா இருக்கிறேன். அவருக்கு அது செய்ய விருப்பம், யாராவது விட்டுட்டாங்கன்னா உடனே செய்திருவார். பிரதர் என்ன விடுங்க, பிரதர் என்ன விடுங்க, என்ன அவர் நியாய பிரமாணம் செய்யும். அவ்வளவுதான், முதல்ல உடுப்பு கல்லறிடாக்களுக்கு செருப்பெல்லாம் வாங்கி வச்சவர், நீங்க என்னட்ட வச்சிருப்போங்க, நான் பத்திரமா பார்த்து உங்களுக்கு தாரேன், நியாய பிரமாணம் செய்யறது வேடிக்கை பார்த்து. இப்ப இடையிடையே அவருக்கு இப்ப நிருபங்கள் எழுதுற அளவுக்கு டெவலப் போயிட்டு, இப்ப அவருக்கு இப்ப நாம் போய் கட்டி இழுத்து கொண்டு வர அளவுக்கு பெரிய ஊழியம், எனக்கு நியாயப்புறமான ஊழியம். நியாயப்புறம் உள்ளான மனுஷன் கிறிஸ்துவுக்குள்ள ரட்சிக்கப்பட்டாலும் எல்லாருக்குள்ளே ஒரு தேரி இருக்கு தெரியுமா உங்களுக்கு, எல்லாரும் சில பழைய மனுஷன் இருந்து ஒரு உள்ளான மனுஷனை ரகசியமா ஸ்மகள் பண்ணிக்கிட்டு வாரம் வந்து அதை சபைக்குள்ள நடத்தி பார்க்கறதுக்கு பிரிய போறோம். அதனாலதான் சபைக்குள்ள பிரச்சனை. அல்லேலூயா. ஆண்டவருடைய உள்ளான மனுஷன் ஒருவனே, ஏன் தெரியுமா, அவர் ஆண்டவரால் மட்டும் பிறப்பிக்கப்பட்டிருக்கிறபடினால. அல்லேலூயா. ஆண்டவருடைய உள்ளான மனுஷன்டா எல்லாருக்குள்ளும் ஒரே உள்ளான மனுஷன் தான் இருப்பான். புரியுதா நான் சொல்றது, ஆண்டவருடைய உள்ளான மனுஷன் எல்லாருக்குள்ளேயும் ஒரே மாதிரி தான் இருப்பான். அவன் ஒரு ஆளுக்கு விரோதமா ஒரு ஆளை எழுப்பி விட மாட்டான். விளங்குதா, இன்னும் ஒரு ஆமை என்ன வருது. அல்லேலூயா. சரி, ஆண்டவருக்குள்ளே இருக்கிற உள்ளான மனுஷன், ஆண்டவரால் உருவாக்கப்பட்ட உள்ளான மனுஷன் ஒரே மாதிரி தான் இருப்பான். அதனாலதான் நாங்க எல்லாரையும் மதிக்கணும், எல்லாருக்கும் மரியாதை கொடுக்கணும்னு சொல்றேன். ஏன்னா நீங்களும் ஆண்டவருடைய சிருஷ்டியா இருக்கிறபடினால. உங்களை நான் அடித்தாலும், உங்களை துன்புறுத்தினாலும், உங்களை நான் வேதனைப்படுத்தினாலும், நான் என்ன செய்யறேன், நான் என்னை உண்டாக்கினவரை வேதனைப்படுத்துகிறேன். அதுதான் உண்மை. அதனால பலப்படுறது எதுக்காக, கிறிஸ்து எங்களுக்குள்ளேருந்து வெளிப்படுறதுக்காக. கிறிஸ்து எனக்குள்ளேருந்து ஒரு ஸ்டைல், உங்களுக்குள்ளேருந்து ஒரு ஸ்டைல், அப்படிலாம் வர முடியாது. அதனாலதான் அவர் சொல்றார், எல்லாருக்குள்ளும் கிறிஸ்துவனுடைய சிந்தை உண்டா இருக்க கிடவுது. எப்படி உண்டாகும், அவருடைய ஆவி இருந்தா தானே கிறிஸ்துவனுடைய சிந்தை உண்டாகும். விளங்கிச்சா உங்களுக்கு, பிதாவினுடைய ஆவியில நான் பலப்பட்டாதான் எனக்குள்ள என்ன இருக்கும், கிறிஸ்துவனுடைய சிந்தை உண்டாயிருக்கும். இப்ப பிதாவினுடைய ஆவினுடைய பலன் மரியாளுக்கு இல்லாம போயிருந்தா என்ன நடந்தது தெரியுமா, யோசேப்பின குணம் வந்திருக்காது, ஆனா மரியாள குணம் இயேசுக்குள்ள இருந்திருக்கு. உண்மை இல்லையா, நல்லா யோசிச்சு பாருங்க. யோசேப்பினால அந்த பிள்ளை என்ன உருவாக்கப்படல, அதனால யோசேப்பின குணம் இருந்திருக்காது. ஆனால் தேவனுடைய அந்த பலன் அவளை தரித்திருக்காவிட்டா என்ன நடந்திருக்கும்னு சொன்னா, மரியாளின குணத்திலே ஒரு கொஞ்சமாவது இருந்திருக்கு. அதனாலதான் அவர் சொல்றார், கானானூர்ல ஸ்திரீயே என்ற அம்மாண்டு கூட சொல்ல ஒரு கனெக்ஷன் கிடையாது, கெனெட்டிக்கா கூட ஒரு கனெக்ஷன் உனக்கு எனக்கும் இடையில இல்லையா. நான் உன்னுடைய கர்ப்பத்தில் உருவாகி வளர்ந்திருக்கலாம் சரியா, ஆனால் கெனெட்டிக்கா உனக்கும் எனக்கும் எந்தவித சம்பந்தமுமே இல்லை. தாவீது சொன்னால் என் தா என்னை பாவத்திலே கர்ப்பம் தரித்தாள்னு சொல்லி அவர் சொல்றதுக்கு நியாயம் இருந்தது. ஆனால் இயேசு சொல்றார் ஸ்திரீயேங்கிறார், ஏன்னா நீ எனக்கு அம்மா இல்ல, நீ ஸ்திரீ. இயேசுக்கு மரியாளுக்கும் இடையில ரத்த சம்பந்தம் கூட இல்லை. நல்லா நீங்க விளங்கிக் கொள்ளணும் இல்லையா, சும்மா சொல்ல இல்ல. ஆனால் மரியாள் தேவ பலத்தினாலே நிறைந்து கிறிஸ்து இயேசுவை பெற்றெடுக்கிறாள். உலகத்துக்கு கிறிஸ்துவை வெளிப்படுத்தணுமா இருந்தால் நானும் நீங்களும் தேவனுடைய பலத்தினாலே நிரப்பப்பட்டவர்களா இருக்கணும். அதுதான் கிறிஸ்து இயேசுவை வெளிப்படுத்தும். மற்றதெல்லாம் வெறும் வாயில இருந்தான் வரும், இருதயத்திலிருந்து வராது, ஆத்மாவிலிருந்து வராது. விளங்குதுங்களா, மற்றதெல்லாம் வெறும் வாயில, நான் கிறிஸ்தவர், நான் கிறிஸ்தவர் அப்படின்னு. இந்த ஃபுட்பால் விளையாடுறவங்க இருக்கிறாங்க இல்லையா, அவங்களுக்கு பாருங்க, ஒரு வேடிக்கையான ஒரு விஷயம் இருக்கு. என்ன தெரியுமா, இதுலயோ இதுல என்னமே இதுல அவங்களோட அந்த டீம் சிம்போல் ஒன்றை வச்சிருப்பாங்க. கோல் அடிச்சுட்டாலும் இன்னும் உடனே போய் அந்த ஃபேன்ஸுக்கு முன்னாலும் இப்படி இப்படி காட்டுவாங்க. அடுத்த வருஷம் அவன் வேற எங்கேயாவது இடத்துலேருந்து வேற ஒரு டீமுக்காக இப்படி காட்டுவான், எனக்கு தெரியும் சரியா. ஆனா நான் என்னுடைய இருதயம் உங்களுக்காக துடிக்கிறது ரசிகர்களே, பாருங்க உங்களோட டீமுக்காக நான் கோல் அடிச்சுக்கேன், நானும் நீங்களும் உண்டு. அடுத்த வருஷம் இன்னொரு மில்லியன் கூட தாரான்னு அவன் அங்கே போயிருந்து அங்க என்ன இப்படி என்னப்பான். இதுதான் மனுஷன், ஏன்னா அவன் வாங்கப்படுகிறவன். நானும் நீங்களும் கிறிஸ்துவை வெளிப்படுத்துறது வாங்குதல்னால இல்ல, தேவன் எங்களை அடிமைகளாக்கி இருக்கிறார் அவருடைய ரத்தத்தினாலே, அவருடைய ஜீவனினாலே. ஆனால் அவருடைய சாவை நாங்கள் எங்கள் சரீரத்திலே சுமந்து கொண்டு போகிறோம். அதனாலேதான் நானும் நீங்களும் வெளியான மனுஷன், அழிந்து போனாலும் காலம் போக 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 அழிஞ்சு கொண்டே போகுது, ஆனால் உள்ளான மனுஷனும் வாலிபனாய் முடுக்குள்ளவனாய் பலன் உள்ளவனாய் வந்து கொண்டே இருக்கிறான். மூன்றாவது ஒரு காரியம், அதே லூக்கா சுவிசேஷத்தில் 22:43.
அப்பொழுது வானத்திலிருந்து ஒரு தூதன் தோன்றி அவரை பலப்படுத்தினான்.
ஹல்லேலூயா, உங்களுக்கு வாசிங்க.
அப்பொழுது வானத்திலிருந்து ஒரு தூதன் தோன்றி அவரை பலப்படுத்தினான்.
ஹல்லேலூயா, பாருங்க இந்த வசனம் இந்த லூக்காவில் மாத்திரம்தான் எழுதப்பட்டிருக்குது இல்லையா. கெத்செமனே காட்சியை குறித்து மற்ற சுவிசேஷங்கள் சொல்லியிருந்தாலும் இந்த வார்த்தையின்படி சொல்லப்பட்ட இடம் இது ஒன்று மாத்திருந்தான், லூக்கா மாத்திருந்தான். அதனாலேயே இதை குறித்து கருத்து சொல்றதுக்கு அநேகர் ரொம்ப பயப்படுறார்கள், அல்லது கருத்து சொல்லாமல் இருக்கிறது எங்களுக்கு நல்லது அப்படின்னு இருக்கிறார்கள். இயேசு கிறிஸ்து தூதனாலே பலப்படுத்தப்பட வேண்டுமோ ஒரு கேள்வி எழும்புகிறதீங்க. வனாந்தரத்திலே 40 நாள் அவர் சோதிக்கப்படுகையிலே தூதர்கள் வந்து அவருக்கு பணிவிடை செய்தார்கள் என்று நீங்கள் வாசிக்கலாம், வாசிச்சிருப்பீங்க. ஆனா இங்கே அங்கு தூதர்கள் என்று சொல்லப்பட்ட பதம் அது வேற ஒரு காரியம். ஆனா இங்கே ஒரு தூதன் தோன்றி இவர் ரொம்ப வியாகுலப்பட்டு ஜெபிக்கிறார். தூதன் வந்து என்ன செய்யறாராம், அவரை பலப்படுத்துகிறார். பலப்படுத்தினான் என்று கிடக்கு, பலப்படுத்த முயற்சி செய்தான், ஆறுதல் பண்ண பார்த்தான், ட்ரை பண்ணான், பயப்படாதேன்னு சொல்லி, நீரே பயப்பட்டா நான் என்ன செய்யறேன்னு சொல்லி, இந்த மாதிரி எல்லாம் கதை சொல்லாம பலப்படுத்தினான் இருக்குது. ஆனா அடுத்த வசனம் ஒரு பெரிய கேள்வியை கொடுக்குது எனக்கு, வாசிங்க.
மிகவும் வியாகுலப்பட்டு அதிக ஊக்கத்தோட ஜெபம் பண்ணினார். அவருடைய வேர்வை ரத்தத்தின் பெருந்துளிகளாய் தரையிலே விழுந்தது.
ஹல்லேலூயா, வருஷா வருஷம் இந்த வசனத்தை நாங்க போக்கஸ் பண்ண முடியினால இந்த முதல் வசனத்தை விட்டுட்டோம் நினைக்கிறேன் இல்லையா. எனக்கு நான் யோசிச்சேன், ஆண்டவரே தேவதூதன் பலப்படுத்தினா பிறகு எதுக்கு இந்த வசனம் வரணும், பலப்படுத்தினா என்ன இருக்கும், பலப்படுத்தினா என்ன நடக்கும், நீங்க ஸ்ட்ரென்தா இருப்பீங்களா இல்ல அதை விட டவுனா போயிடுவீங்களா, யோசிச்சு பாருங்க. இருக்க பலப்படுத்தினா நான் தைரியமா இருக்கணும், கண்ணெல்லாம் துடைச்சிட்டு இனி நான் அழமாட்டேன், தேவதூதம் வந்து என்ன பலப்படுத்தித்தான், ஓகே ஐ எம் கமிங் அப்படின்ட்டு பிலாத்துட்டா போயிருக்கும். ஆனா அடுத்த வசனம் முதல் இருந்த நிலைமை விட மோசமா இருக்கு. இப்ப சில நேரங்களில் சபையிலையும் அப்படிதான், சில பேரை பலப்படுத்தி அவங்க இருக்கிறத விட மோசமாயிடுறாங்க சரியா. இந்த உயிர்த்தெழுந்த ஞாயிற்றுக்கிழமையில ஒரு நன்மை இருக்கு, என்ன தெரியுமா, அந்த வசனம் சொன்ன மாதிரி அவருடைய சரீரம் உழந்த போது உடனே அவங்க பரிசுத்த வாங்க அநேகம் பேர் எழுந்து காணப்பட்டார்கள் சொல்லி. உயிர்த்தெழுந்த ஞாயிறு நான் சில பேரை காண்டேன், அவையே ஒவ்வொரு முறையும் நான் உயிர்த்தெழுந்த ஞாயிறுல மட்டும்தான் காண்றேன், மற்ற நாட்கள்ல காண்றதில்லை, ஏனென்று தெரியல எனக்கு. அன்னைக்கு அந்த வசனம் இருக்கிற மாதிரி இவர்களும் அந்த உயிர்த்தெழுந்த ஞாயிறுல மட்டும் ஆராதனைக்கு வந்துட்டு காணாம போயிடறாங்களோ எனக்கு தெரியல சரி. அதே ஆனா இங்கு பாருங்க, தேவதூதன் பலப்படுத்தின உடனே என்ன நடக்குது என்றால் வியாகுலம்னா என்ன தெரியுமா, பயம். பயத்தினுடைய ஒரு உச்சக்கட்டம் தான் வியாகுலம் சரியா. அவர் மிகவும் வியாகுலப்பட்டு பலப்படுத்தணும்னு இன்னும் அதிகமா ஜெபிக்க விடுகின்றார். அப்ப பலப்படுத்துறதுண்டா என்ன, என்ன நடந்ததுங்க? ஒரு உதாரணத்துக்கு ஒரு வசனம் உங்களுக்கு விளங்குறதுக்காக சொல்றேன், அதுக்கு இதுக்கும் சம்பந்தம் கிடையாது, இது விளங்கும்படிக்கு சொல்றேன் என்ன நடந்ததுண்டா. எடுத்துக்கொள்ளுங்க பாப்போம், தானியேலுடைய புஸ்தகம் 10:11-12 எடுத்து வாசிங்க.
அவன் என்னை நோக்கி, பிரியமான புருஷனாகிய தானியேலே, நான் இப்போது உன்னிடத்துக்கு அனுப்பப்பட்டு வந்தேன், ஆதலால் நான் உனக்கு சொல்லும் வார்த்தைகளின் பேரில் நீ கவனமாயிருந்து கால் ஊன்றி நில் என்றான். இந்த வார்த்தை அவன் என்னிடத்தில் சொல்லுகையில் நடுக்கத்தோடு எழுந்து நின்றேன். அப்பொழுது அவன் என்னை நோக்கி, தானியேலே பயப்படாதே, நீ அறிவை அடைகிறதற்கும் உன்னை உன்னுடைய தேவனுக்கு முன்பாக சிறுமைப்படுத்துகிறதற்கும் உன் மனதை செலுத்தின முதல் நாள் துவங்கி உன் வார்த்தைகள் கேட்கப்பட்டது, உன் வார்த்தைகளின் நிமித்தம் நான் வந்தேன்.
ஹல்லேலூயா, பாருங்க இந்த பரலேலா இந்த சிச்சுவேஷன் கெத்செமேனியாவோட அப்படியே வச்சுக்கொண்டு பாருங்க. தேவதூதன் வருகிறார். தேவதூதனை சந்திக்கிற பலன் மாம்சத்தில் யாருக்குமே இல்லை என்றபடினால தேவதூதனை பார்க்கிற எல்லாருமே டபார்னு முன்னு குடுத்துறாங்க. சரியா, பிணிக்க முடியாது. அவ்வளவு பெரிய தேஜஸ், அவ்வளவு பெரிய வல்லமை. அப்படி விழுகிற ஒவ்வொருவரையும் எல்லா இடத்துலயும் நீங்க பாப்பீங்கன்னு சொன்னா தேவதூதன் பலப்படுத்தி நடுங்கின முழங்கால விழுந்தாக்கள் இசைக்கியலா இருக்கட்டும், யாரா இருக்கட்டும், எல்லாரையும் தூக்கி நிறுத்தி சொல்றதை கேளுப்பா, நான் வந்த வார்த்தையை நீ கேட்க வேணும்ன்றதுக்காகத்தான் நான் வந்திருக்கிறேன். நீ இப்படியே இப்ப பலகீனம் ஆயிட்டீங்கன்னா நான் சொல்ல வந்த விஷயத்தை உன் காதுல போறாதுன்னு சொல்லி தானியலே கூட அவர் என்ன செய்தாராம், பிரியமான புருஷனாகிய தானியலே, நான் இப்போது உன்னிடத்துக்கு அனுப்பப்பட்டு வந்தேன். நல்லா கவனிங்க, இந்த வசனம் என்ன சொல்லுது, நானாக வரையில் நான் அனுப்பப்பட்டிருக்கிறேன். ஒன்று. ரெண்டாவது, நான் உனக்கு சொல்லும் வார்த்தைகளின் பேரில் நீ கவனமாயிருந்து காலூன்றி நில் என்றான். நல்லா சொல்றத கவனிச்சுக்க, ஸ்டடியா நில்லு, சொல்றத விளங்கிக்கொள். சரியா, இவர் இப்ப அப்ப கூட இவர் நடக்கத்தோட தான் எழும்பி நிற்கிறார். அப்ப பன்னெண்டாவது வசனம் சொல்லுது, அவன் என்ன நோக்கி, பயப்படாதே, நீ அறிவை அடைகிறதற்கும். சரியா, உன்னை உன்னுடைய தேவனுக்கு முன்பாக சிறுமைப்படுத்துறதற்கும் உன் மலதை செலுத்தின முதல் நாள் தொடக்கி. ஜபம் என்றது அதுதான். ஜபம் என்றது நீங்கள் தேவனிடத்திலே காரியங்களை விண்ணப்பிக்கிறீங்க, அந்த காரியங்களை குறித்து நீங்கள் ஒரு அறிவடையும் படிக்கும், தேவனிடத்திலே உங்களுடைய மனதை சிறுமைப்படுத்தும் படிக்கும் தான் அந்த ஜபங்கள். அப்படிப்பட்ட ஜபம்தான் தேவனிடத்திலே போகுது, அதுக்குத்தான் தேவனும் உடனடியாக பதில் கொடுக்கிறார். அதைத்தான் இங்க பார்க்கணும். அப்ப இயேசு கிறிஸ்து வியாகுலப்பட்டு கெத்செமேனே தோட்டத்திலே தேவனுக்கு முன்பாக அவர் சீஷர்கிட்ட கேட்கல, யார்கிட்டையும் கேட்கல, என்ன நடந்ததுண்டா, நீங்க கொஞ்சம் விலகி கொள்ளணும். அவருக்கு எல்லாமே ஓரளவுக்கு முதலே அறிவிக்கப்பட்டிருந்தது. பாடுகள் பட வேணும் இல்லையா, அவர்கள் வந்து இவர்களால் எல்லாம் தள்ளப்பட வேணும், மரணத்துக்கு நேராக ஒப்பு கொடுக்கப்பட வேண்டும் என்று சொல்லப்பட்டிருந்ததே ஒழிய என்னென்ன காரியங்கள் நடக்க போகிறது விவரம் அவருக்கு அதுவரைக்கும் அறிவிக்கப்படவில்லை. கெத்செமேனே தோட்டத்தில்தான் முதல் முதலாக அது வெளிப்படுத்தப்படுகிறது அவருக்கு. நல்லா விளங்கிக் கொள்ளுங்க, அவருக்கு முதலே தெரியும் அவர் பாடுபட போறார், அடிக்கப்பட போறார், அவங்க துப்பாங்க, ஏதோ செய்ய போறாங்க, அவரை மரணத்துக்கு ஒப்பு கொடுக்கிறார். என்ன மாதிரி மரணம், எப்பேற்பட்ட மரணம் என்றதை குறித்த விளக்கம் தான் இங்க நடக்க போதிப்பார். ஆனா அவர் ஜபிக்கும் போது அவர் சொல்றார், இந்த மனதை ஊண்டி உன்னுடைய மனதை கொடுத்த அந்த நேரத்திலிருந்து உன்னுடைய ஜபம் எங்களுக்கு கேட்கப்பட்டது. சரியா, அடுத்த வசனம், உன் வார்த்தைகளின் நிமித்தம் நான் வந்தேன். அப்ப இயேசு அங்க கெத்செமேனியில் எப்படி ஜெபிக்கிறார் தெரியுமா, பிதாவே இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கட்டும், அது என்னுடைய சித்தத்தின் படி அல்ல உம்முடைய சித்தத்தின் படி ஆகட்டும். இப்ப பிதா இயேசுவுக்கு தன்னுடைய சித்தம் என்ன என்பதை வெளிப்படுத்துகிறார். ஒவ்வொரு ஐன்சல் ஹைட், அதாவது ஒவ்வொரு டீட்டெயிலா சொல்றார். அது ஏனென்றால் அது பின்னுக்கு நீங்க நடக்கிற காரியங்களை வச்சு நீங்க ஊகிச்சு கொள்ளலாம். சரியா, எப்பவும் ஒரு தெளிவுள்ள ஸ்கிரிப்ட் முதலே உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா தான் நீங்க அதுக்கு பிற நடக்கிற காரியங்களை குறித்து ஆச்சரியமும் பட மாட்டீங்க, அதிர்ச்சியும் பட மாட்டீங்க. விளங்குதா, இயேசுக்கு அந்த ஸ்கிரிப்ட் அங்கதான் எழுதி கொடுப்படுது. நீ எங்கெல்லாம் கொண்டு உன்னை வச்சு விசாரிக்க போறாங்க, சரியா, முதல்ல உன்னுடைய சீசர்ல ஒருத்தர் வந்து உன்னை கட்டிப்பிடிச்சு கொஞ்சி, அவர் தான் உன்னை காட்டி கொடுக்க போற, ரொம்ப ஸ்மார்ட்டா நிற்கிற. அதனாலதான் அவ்வளவு நேரம் அழுத அந்த இயேசு. சரியா, அவங்க வரும்போது அதுல இருந்து அவருடைய நடவடிக்கைகளை பாருங்க, அவரை விசாரிக்கும் போது அவருடைய நடவடிக்கைகளை பாருங்க. சரியா, அவரை கேட்டு கேள்வி கேட்கும் போது அவருடைய நடவடிக்கைகளை பாருங்க. ஆக அந்த தேவதூதம் வந்து அவரை பலப்படுத்தினாரண்டா என்ன அர்த்தம் தெரியுமா, தேவதூதம் வந்து தடவி கொடுக்கல, அங்க தேவதூதன் என்ன செய்யறானாம், தேவனுடைய தூதுவனாக வந்து தேவனுடைய வார்த்தையை இயேசுக்கு அறிவிக்கிறார், என்னென்னலாம் நடக்க போகுதுன்னு சொல்லி. இதுதான் பலப்படுத்துதல், இது ஒரு வித பலப்படுத்துதல். முதல்ல நாங்க பார்த்தோம் உள்ளான மனுஷன்ல உண்டு, ரெண்டாவது ஆவியில பலப்படுறது உண்டு, மூன்றாவது என்னென்ன காரியங்கள் உங்களுக்கு நடக்க போகிறது என்பதை உங்களுடைய வாழ்க்கையிலே உங்களுக்கு தெளிவுபடுத்தி உங்களுடைய ஆத்மாவிலே ஒரு அமைதியை கொண்டு வருவது இன்னொரு விதமான பலப்படுத்தல். விளங்குதா உங்களுக்கு, அதை இயேசு கிறிஸ்துவுக்கு செய்தார். ஏனென்று சொல்லி சொன்னால், இயேசு கிறிஸ்து உலகத்தின் பாவங்களை அவர் சுமந்து தீர்க்க வேண்டும். ஹல்லேலூயா, இயேசு கிறிஸ்து உலகத்தின் பாவங்களை அவர் தீர்ந்து சுமக்க வேண்டும். அவர் வந்து எல்லாருடைய பாவம், இஸ்ரவேலருடைய பாவம் மாத்திரம் அல்லவே, புறஜாதிகளுடைய பாவங்களும் கூட தானே, அது ரோமர்களா இருந்தாலும் சரிதான், யாரா இருந்தாலும் சரிதான், எல்லாருடைய பாவங்களையும் யூதாசனுடைய பாவத்தையும் அவர் சுமக்க வேண்டியதா இருக்கும். யூதாசன் மரணத்துல போனபடி நல்லா வரதுக்கு இல்ல, திருப்பி கூப்பிடலா இருக்குது ஒழிய. ஆனா யூதாசனுடைய பாவமும் முதற்சித பாவம் எல்லாம் அவருக்கு தான் வரப்போகுது. ஏன்னா உலகத்தின் பாவம் என்னக்க யூதாசங்க இருக்க, அவனும் உலகத்திலான இருக்கிறான். ஆனா அவன் ரட்சிப்பை அடைய முடியாதபடிக்கு அவன் வேற காரியங்களை தெரிந்து கொண்டான். சரியா? ஆனா எல்லாருக்காகவும் தான் ஆண்டவர் மறிக்கிறார். ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளாதவர்களுக்காக தான் மறிக்கிறார். ஆண்டவரை ஏற்றுக்கொண்டவர்களை துன்பப்படுத்துகிறவர்களுக்காகவும் ஆண்டவர் மறித்திருக்கிறார். அப்ப இயேசு கிறிஸ்துவை இவன் பலப்படுத்தினான் எப்படி தெரியுமா? என்னெல்லாம் நடக்க போதுன்னு அவருக்கு சொன்னான். அதனாலதான் இப்ப அவர் அதிக வியாகுலத்தோடு ஜெபிக்கிறார். அதனாலதான் அந்த பிரஷர்ல தான் அங்கதான் ரத்தம் வருது, தலையிலிருந்து ரத்த துளிகள் விழுந்தது. இன்னைக்கு அநேகம் பேர் தேவன் தன்னை பலப்படுத்துகிறதை உணராமல் இருக்கிறார்கள். அநேகம் பேர் தங்களை அதுக்கு விட்டு கொடுக்காமல் இருக்கிறார்கள். இதுதான் அந்த பிரச்சனை. ஏன்னா எனக்குள்ள இருக்கிற அந்த பழைய மனுஷன் புதிய மனுஷன் உருவாகாதபடிக்கு ஒரு தடையை, ஒரு ஒரு இடைவெளியை கொண்டு வருகிறது. ஏன்னா அதுக்கு காரணம் என்னுடைய விருப்பங்களை நான் நிறைவேற்றி தீர வேண்டும் என்கிற அந்த ஒரு யோசனை தான். பவுல் சொன்னார், என்னுடைய ஆசைகளை எல்லாம் நான் இயேசு கிறிஸ்துவோடு கூட, உலகம் எனக்கு இயேசு கிறிஸ்துவோடு கூட எங்கே அறையப்பட்டிருக்கான், சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறது. உங்களுடைய விருப்பங்கள் உலகம் என்றது என்ன, உங்களுடைய விருப்பங்கள் உங்களுடைய தேவைகள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவோடு நீங்கள் சிலுவையில் அறையலைன்னு சொல்லி சொன்னால், உங்களுக்குள்ளதான் நீங்க வச்சுக்கொண்டிருக்கிறீங்கன்னு சொன்னால், அது அந்த புதிய மனுஷனை உருவாக விடாது, அது தேவன் உங்களை பலப்படுத்தவும் விடாது, அது உங்களுக்கு குறுக்கும் உள்ளையும் விளப்பிக்கும். இதுதான் நான் சொல்றேன். பவுல் சொல்றார் ஆரம்பத்திலேயே, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவனாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. ஆனாலும் நான் எல்லாம் செய்ய போறதில்லை, அவர் என்னை குறித்து என்ன நினைச்சிருக்கிறாரோ அதை மட்டும்தான் நான் செய்ய வேணும். யாக்கோபை குறித்து ஆண்டவருக்கு ஒரு தரிசனம் இருந்தது. கோத்திரங்களின் தலைவனாக அவரை ஏற்படுத்தினார். அந்த கடமையை செய்து முடிக்கிற காத்தான் யாக்கோபு 147 வயசுலேயும் எலும்பி கட்டில் இருக்கிறார் பலப்படுத்திக் கொண்டு. என்ன ரெண்டு பேர் குறையிறாங்க பாயினும் அந்த தரிசனம் மாறக்கூடாதுன்றதுக்காக அவர் எழும்பி இருக்கிறார். மரியாளை குறித்து ஆண்டவருக்கு ஒரு தரிசனம் இருந்தது. கன்னியா இருக்கும் போதே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை உலகத்துக்கு கொண்டு வர வேண்டும் அவள்னு சொல்லி அவள் தன்னை அதுக்காக விட்டு கொடுத்தாள். தேவனுடைய பலத்திலே நிறைந்து அவ பேச்சுகளுக்கும் நிந்தைகளுக்கும் சந்தேகங்களுக்கும் அவமானங்களுக்கும் தன்னை ஒப்பு கொடுத்தாள். ஒப்பு கொடுத்ததுனாலே உலக ரட்சரை உலகத்துக்கு கொண்டு வந்தாள். இயேசு கிறிஸ்து மரண பரியந்தம் தம்மை, சிலுவையின் மரண பரியந்தம் தம்மை தாழ்த்தினார் என்று இருக்குது இல்லையா? எதனால? உலகத்தை ரட்சித்து அந்த தேவனுடைய அந்த சித்தத்தை செய்து முடிக்கும்படி. அதனாலதான் அவரால் சிலுவையில கூட சொல்ல முடிந்தது, எல்லாம் முடிந்தது, என்னுடைய ஆவியும் கரங்களில் ஒப்புக் கொடுக்கிறேன் என்று சொன்னார். இனி நான் இந்த பூமியில செய்ய வேண்டிய காரியங்கள் ஒன்றையும் நான் மீதியாய் வைக்கவில்லை தகப்பனே என்று சொல்லி தந்தவரிடத்திலே தன்னை திருப்பி கொடுத்தார். ஒரு கடைசி ஒரு வசனத்தை வாசிங்க, நியாயாதிபதிகள் 6:12 வாசிங்க. நியாயாதிபதிகள் 6:12 வசனம்.
கர்த்தருடைய தூதனானவர் அவனுக்கு தரிசனமாகி, பராக்கிரமசாலியே, கர்த்தர் உன்னோட இருக்கிறார் என்றார்.
ஹல்லேலூயா. கர்த்தருடைய தூதனானவர் அவனுக்கு தரிசனமாகி, பராக்கிரமசாலியே, கர்த்தர் உன்னோடே இருக்கிறார் என்றார். இந்த வசனத்தை ஆண்டவர் சொல்லும் போது கிதியோன் ஒரு இலையான கூட சாக்கொள்ளியிருப்பான்னு நான் நம்பலை. அவ்வளவு பயம். சரியா? தானே யாருடையோ கதிரை அறுத்து கொண்டு வச்சு கள்ளமா அடிக்கல, தானே கஷ்டப்பட்டு தானே விதைத்து தானே காப்பாற்றி தானே அறுவடை செய்த தன்னுடைய சுய உழைப்பை காப்பாற்றுக்கிறதுக்காக ஒழித்து வந்து ஆலைக்கு பக்கத்தில் அடிக்கிறான். போர் அடிச்சு டக்குனு ஆலைக்குள்ள கொண்டே சேர்த்துருவான், இல்லாட்டா வெளியிலேயே அவளத்தையும் லூஸ் பண்ண வேண்டியதா இருக்கு. அவ்வளவு பயந்தவர். கர்த்தர்வரோட பேசும்போது கூட சொல்றார், எங்கட சந்ததி தான் எங்கட இனத்திலேயே ரொம்ப சின்னதான சந்ததி. ஏன்னா அவர் தன்னை பார்க்கிற விதம் அப்படி, இந்த வீட்டில் எல்லாம் இருக்கிற எல்லாரையும் கூட ரொம்ப சின்னாலும் நான் தான். ஆனா ஆண்டவர் எப்படி பார்க்கிறாருண்டா, ஆண்டவருக்கு தெரியும், அவர் சொன்னதெல்லாம் உண்மைன்னு தெரியும். ஆனால் இப்ப இருக்கிற சூழ்நிலையை ஆண்டவர் யோசிக்கல, ஆண்டவர் அவரோடு இருக்கும்போது அவர் எப்படி ஆக போகிறார் என்பதைத்தான் அவர் யோசிக்கிறார். கர்த்தர் இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல அழைக்கிற தேவன். ஹலலோயா. உங்களுடைய வாழ்க்கையில இருக்கிற இல்லாதவைகளை குறித்து நாவாலை அறிக்கை செய்து அவிசுவாச பாட்டு பாடுகிறதை நீங்கள் விட்டுவிட்டு, அவர் சொல்றார் கர்த்தர் பராக்கிரமசாலியே, ஏனென்றால் கர்த்தர் உன்னோட இருக்கிறார். ஹலலூயா. கர்த்தர் எதுக்காக உங்களோட இருக்கிறார்? அவர் உங்களை பலப்படுத்தும்படியாக உங்களோட இருக்கிறார். உங்களிடத்தில் இருக்கிற ஒவ்வொரு பலகீனங்களையும் அவர் தன்னுடைய பலத்தினாலே நிரப்பும்படியாக இருக்கிறார். ஹலலூயா. எல்லாவற்றையும் தாங்கும்படிக்கு, எல்லாவற்றையும் சுமக்கும்படிக்கு, எல்லாவற்றையும் நடத்தி தீரும்படிக்கு அவர் உங்களை பலப்படுத்த வல்லவராயிருக்கிறார். ஹலலூயா. தயவு செய்து நாங்கள் எல்லாரும் எழுந்திருப்போமா? இந்த உற்சாகத்தோடு, இந்த உணர்வோடு கர்த்தருடைய நாமம் மகிமைப்படும்படிக்காய் எங்களை அழைத்தவர் உண்மை உள்ளவர். அவர் வாக்கு மாறாதவர். காலம் தாமதித்தாலும் அவருடைய வாழ்க்கை என்னுடைய வாழ்க்கையிலே நிறைவேறி ஆகும் என்கிற அந்த உறுதியோடு உள்ளுக்குள்ளே இருக்கிற அந்த மனுஷன் எப்படிப்பட்டவனான சூழ்நிலையில இருந்தாலும் கர்த்தருடைய நாமத்திலே அவனை ஒரு விசை எழுப்பிவிட்டு தேவனுடைய ஆவியிலே ஒரு விசை அவனை பலப்படும்படிக்கு இடம் கொடுத்து தேவ தூதனோ தேவனாலே வருகிற ஆலோசனைகளை உள்வாங்கிக் கொண்டு கர்த்தர் நியமித்த அந்த ஓட்டத்திலே நாங்கள் ஓடி முடிக்கும்படிக்கு எங்களை நாங்கள் ஒப்புக் கொடுக்க வேண்டியது அவசியமாயிருக்கிறது. பிரியமானவர்களே, தேவன் என்னையும் உங்களையும் அதற்காகவே அழைத்திருக்கிறார். ஒரே வாழ்க்கை, அது தேவனுக்கே உரியது. அந்த வாழ்க்கையை தந்தவரும் அவரேதான். அதற்கு என்னையும் உங்களையும் உருவாக்கினவரும் அவர்தான். அதற்காகவே பலப்படுத்தினவரும் அவர்தான். அவரிடத்திலே எங்களை நாங்கள் ஒப்புக் கொடுத்து ஒரு விஷயம் ஜெபிப்போமா? அன்பும் இரக்கமும் உள்ள எங்களுடைய நல்ல தகப்பனே, கர்த்தாவே, உம்முடைய வார்த்தைகள் எனக்குள் வந்தபோது அதை உட்கொண்டேன். அது தேனை போல எனக்கு தித்திப்பா இருந்தது ஐயா. உள்ளான மனுஷன் எழும்பி இருக்கும்படிக்கு அது எனக்கு பலன் கொடுக்கிறதா இருக்கிறது ஐயா. உள்ளான மனுஷனை பலப்படுத்துகிற உம்முடைய ஆவி என்னை கிறிஸ்துவை என்னிடத்திலிருந்து புறப்பட பண்ணும்படிக்கு வல்லமை உள்ளதா இருக்கிறது சுவாமி. உம்முடைய தூதர்களாலே நான் கேட்கிற செய்திகள் ஒவ்வொன்றும் பாடுகளின் மத்தியிலே நான் நடந்து போக என்னை பலப்படுத்துகிறதா இருக்கிறது ஆண்டவரே. கர்த்தாவே, உம்முடைய சித்தத்தை நிறைவேற்ற நான் என்னை ஒப்புக் கொடுக்க வல்லமை உள்ளதா இருக்கிறது ஆண்டவரே. உமக்காக நிந்தைகளை சமித்த, உமக்காக பாடுகளை ஏற்றுக்கொண்ட, உமக்காக துக்கங்களை சுமந்த உம்முடைய குமாரனின் வல்லமையை எங்களுக்கு தருகிறதுக்காக உங்களுக்கு நன்றி ஆண்டவரே. உம்முடைய குமாரனின் ஆவியை எங்களுக்கு தருகிறதுக்காய் நன்றி சுவாமி. உம்முடைய குமாரனின் வார்த்தையை எங்களுக்கு தருகிறதுக்காய் உமக்கு நன்றி ஆண்டவரே. கர்த்தாவே, எல்லா காலங்களிலும் மகிமையும் கனத்தையும் உங்கள் ஒருவருக்கே செலுத்துகிறேன் ஆண்டவரே. எல்லாமல்ல இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் என் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமென், ஆமென்.